Thank you for the call. In the deep sea.
சகோதரன் பார்டர்ஸ், உங்களுக்கு நன்றி. நீங்கள் உட்காரலாம். கூட்டத்தின் தலைவரான சகோதரன் ஹாரல் என்பவருடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு மிஷினரி என்று நான் அறிந்தபோது எங்களுக்கிடையே பொதுவான காரியங்கள் உண்டாயிருந்தன. அவர் இப்பொழுது ஆப்பிரிக்காவில் உள்ள கோல்டு கோஸ்ட் என்னும் இடத்திற்கு செலவிருக்கிறார். நானும் இந்த ஆண்டு அங்கு செல்ல வேண்டும் எனும் நோக்கமுடையவனாயிருக்கிறேன். எனவே தென்னாப்பிரிக்காவில் இருந்து நான் கோல்டு கோஸ்டுக்கு விஜயம் செய்வதை குறித்து இருவருமே ஒன்றாக சிலவற்றை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தோம். என் நாளில் நடந்த மகத்தான கூட்டங்களில் ஒன்று தென்னாப்பிரிக்காவில் நடந்தது என்று நான் எண்ணுகிறேன். அப்பொழுது ஒரே நேரத்தில் 30,000 பூர்வீக சுதேசிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். ஆமேன். அவர்கள் உண்மையாகவே அப்படி செய்தனரா என்று அறிய அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களை தரையிலே போட்டு உடைக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அவர்களும் அவைகளை உடைத்தனர். அதன் விளைவாக தூசி புயல் போன்று மேலே எடுமினது. அவர்கள் கிறிஸ்துவை அந்த ஒரே கூட்டத்தில் தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அவர்களுக்கு நல்ல பின்தொடர்தல் அங்கே இருந்தது. எனவே அவர்கள் அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைக்கும்படி செய்தனர். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அளித்த மிகப்பெரிய பீட அழைப்பு இந்தியாவில் என்பதை என்னால் நினைவு கூற முடிகிறது. அங்கு ஒரே கூட்டத்தில் ஏறக்குறைய 500,000 பேர் குழுமியிருந்தனர். எங்களால் சரியாக கணக்கிட முடியவில்லை. கண்கள் காணக்கூடிய தொலைவில் அவர்கள் எல்லா இடங்களிலும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் பின்தொடர அங்கு ஒன்றுமே இல்லை. எனவே உண்மையாகவே ஷியாக்கள் தங்களை சேர்ந்தவர்களையும் ஜைனர்கள் தங்களை சேர்ந்தவர்களையும் மீண்டும் எடுத்துக்கொண்டனர். கர்த்தர் அங்கு செய்த அற்புதங்களை கண்ட பிறகும் பெரும்பாலோ தங்கள் மார்க்கத்துக்கே திரும்பி சென்று விட்டனர் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்துள்ள ஊழியம் அமெரிக்காவில் பெந்தேகோஸ்தே மக்களை தவிர அவ்வளவு பலனளிக்கவில்லை. பெரும்பாலான அமெரிக்க சபைகள் மிகவும் அறிவு படைத்தவை. அவர்கள் ஒரு கோட்பாட்டை நம்புகின்றனர். அவர்கள் அங்கேயே நிலைத்திருக்கின்றனர். அவர்களை அதிலிருந்து உங்களால் அசைக்க முடியாது. ஆனால் ஒரு சுதேசியிடம் நீங்கள் ஒரு கோட்பாட்டை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை கூற முயற்சிக்கும் போது அவன் வரதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் ஐயாதவன். அப்படி இருக்க அவனுக்கு ஒரு சுவிசேஷ கைப்பிரதியை கொடுப்பதனால் என்ன பயன்? அவன் ஏதாவது ஒன்றை காண வேண்டும். அவன் அதை காணும் போது அப்பொழுது அவன் உறுதி கொள்ளுகிறான். அவனுடைய மந்திரவாதி எழுந்து நின்று அதற்கு சவால் விடுகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை அங்கேயே மடங்கடிப்பதை அந்த சுதேசி காண்கிறான். ஆம், அப்பொழுது அது யார் தேவன் என்பதை காண்பிக்கிறது. அப்பொழுது அது அதனை தீர்த்து வைக்கிறது. எனவே சகோதரன் ஹாரலை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் ஆப்பிரிக்க சுதேசிகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அவர் சகோதரன் டி.எல். ஆஸ்பான் குடும்பத்தில் உள்ள ஒருவரை தமது செலவில் அங்கு அனுப்பினதை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். உங்களில் அநேகருக்கு சகோதரன் ஆஸ்பானை தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஓ, அவர் விலையேறப்பட்ட கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அவர் என் ஆத்ம நண்பர்களில் ஒருவர். என் இருதயத்தில் நிச்சயமாக சகோதரன் ஆஸ்மனை குறித்து ஆழ்ந்த ஒரு மதிப்பு எனக்கு உள்ளது. அவர் மிகப்பெரிய ஒரு மிஷினரி. நான் சகோதரன் ஆஸ்மனை குறித்து அறிந்த மட்டில் இவ்வுலகில் மற்றெல்லோரை காட்டிலும் அவர் இன்று வெளிநாடுகளில் சுவிசேஷத்துக்காக அதிக பணியாற்றியுள்ளார் என்று நான் கருதுகிறேன். மிகவும் இனியவர், அருமையான பையன். நான் நிச்சயம் சகோதரன் மற்றும் சகோதரி ஆஸ்மனையும் நேசிக்கிறேன். இன்றிரவு மாமா ஆர்கன் பிரைட் கூட்டத்துக்கு வந்துள்ளதாக அவர்கள் என்னிடம் கூறினர். மாமா ஆர்கன் பிரைட், நீங்கள் இல்லத்திலிருந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மிகுதியான பலனை நான் நிச்சயம் வச்சுகிறேன். அவள் ஒரு அருமையான பெண்படி என்பதில் வியப்பொன்றுமில்லை. அவர்கள் இங்கே நாட்டின் இந்த பாகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே கிராஸ் பள்ளத்தாக்கை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். கிராஸ் பள்ளத்தாக்கை சேர்ந்த திரு மற்றும் திருமதி ஆர்கன் பிரைட்டை எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்கள். அது அருமையானது. மாமா ஆர்கன் பிரைட்டே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? உங்களை நீண்ட நாட்களாக நான் காணவில்லை. நீங்கள் மெல்ல நழுவிவிட்டீர்கள். அதோ அவள் இருக்கிறார். ஆம், அவருடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவளுடைய வீடு எனக்கு இரண்டாவது வீடு. இங்கே இந்த கிராஸ் பள்ளத்தாக்கை சேர்ந்த அற்புதமான பெண்மணி. அவள் இந்த ஜனங்களுக்காக எப்பொழுதுமே ஒரு பாரமுடைவளாக இருந்து வருகிறாள். தாய் ஆர்கன் பிரைட், நீங்கள் இங்கு வந்திருப்பது முதல் இரவாய் இருக்குமானால் நீங்கள் என் மனைவியையும் மற்றவர்களையும் இன்று சந்தித்த போது நான் ஜெபம் செய்ய காட்டுக்கு சென்றிருந்தேன். உங்களையும் உங்கள் நண்பரையும் சந்திக்க இயலாமையை குறித்து நான் வருந்துகிறேன். ஆனால் வேறெந்த அமெரிக்க பட்டத்திலும் நான் கண்டிராத ஒன்று இங்குள்ள உங்கள் ஜனங்களின் மத்தியில் நடப்பதை நான் கண்டிருக்கிறேன் என்று நான் கூறுவேன். கிறிஸ்தவர்கள் தாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தவறாயுள்ளதை அறிந்து கொண்டு எழுந்து நின்று இரக்கத்துக்காக மன்றாடுவதை நான் கண்டிருக்கிறேன். ஆம், ஒரு எழுப்புதல் இங்கு உண்டாகக்கூடும் என்பது போல் எனக்கு தோன்றுகிறது. அப்படி நிகழ்ந்தால் அது அற்புதமாயிருக்கும். நான் உலகம் முழுவதிலும் முக்கியமாக அமெரிக்காவிலும் பிரசங்கித்து வந்திருக்கிறேன். ஆனால் வார்த்தை அவர்களிடம் கொண்டு வரப்பட்டு அது என்னவென்று காண்பிக்கப்பட்ட போது இங்குள்ள கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூட்டமாக எழுந்து நின்று அவர்கள் தவறென்று சாட்சியிட்டது போல் நான் முன்பு ஒருபோதும் கண்டதில்லை. அது மாத்திரமல்ல, அவர்களுடன் சேர்ந்து போதவர்களும் கூட. இப்பொழுது அதுதான் உத்தமம் என்பதாகும். அது எனக்கு பிரியம். சகோதரி ஆர்கன் பிரைட், அவர்கள் உங்களை நிற்க வைத்து விட்டார்கள். என் மனைவியை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தப் போகின்றேன். அவள் உலகிலேயே மிகுந்த பயந்த சுபாவம் உள்ளவள். ஆனால் அவள் இன்றிரவு இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். தேனே, எதற்கு நீ என்னுடன் சம்மதிப்பாய் என்று நான் எண்ணுகிறேன். என் மனைவியை எழுந்து நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். உலகிலேயே அவள் எனக்கு மிகவும் இனிய பெண்மணி. என் பெண் பிள்ளை, என் மகள், மூத்த மகள் ரெபேக்காள். இப்பொழுது தேனே, உன் தோல் வெயிலினால் கருத்துள்ளதை நான் அறிவேன். ஆனாலும் நீ எழுந்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி ரெபேக்கா, அது என் மகள் ரெபேக்கா. உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. எத்தனை பேருக்கு சகோதரன் ஜூவல் ரோஸை தெரியும்? ஒரு இரவு கூட்டம் தொடங்கின பிறகு அவரின் மனைவியை நான் இருந்த மேடைக்கு அழைத்தார். அவள் மயக்கமுற்று விழுந்து விடுவாள் போலிருந்தது. அவள் அவரை எங்கு கண்டாலும் பதுங்கி சென்று விடுவாள். அவர் இருக்கும் இடத்துக்கே வரமாட்டாள். அவர் எங்கே அவளை மீண்டும் மேடைக்கு அழைக்கப் போகிறாரோ என்று அவளுக்கு பயம். நான் அவளிடம், என்றாயிலும் ஒரு இரவு நீ எழுந்து நின்று எங்களுக்கு சில வார்த்தைகளை உரைக்கும்படி கூறப்போகிறேன் என்று கூறினேன். அதற்கு அவள், ஒரு வாளி தண்ணீரை ஆயத்தமாக வைத்திருங்கள், ஏனெனில் நான் மூர்ச்சை அடைத்து விடுவேன் என்றாள். என் மனைவி, அவள் மிக அருமையான ஒரு நபர். பிரணாம் குடும்பத்துக்கு ஏதாகிலும் நன்மதிப்பு கொடுக்கப்பட வேண்டுமானால் அது அவளுக்கே சேர வேண்டும். அவள்தான் எனக்கும் பொதுஜனத்துக்கும் இடையே இருந்தவள். நன்மையாக செய்யப்பட்ட அனைத்தும் அவளே செய்ததாக கருதப்பட வேண்டும். இங்குள்ள ஒவ்வொரு இளைஞரும் மனம் புரியும் போது, நானும் என் மனைவியும் ஒருமித்து கடந்த 22 ஆண்டுகளாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை நடத்தி வருவது போன்று அவனுக்கும் ஒரு நல்ல மனைவி கிடைத்து இருவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். சாலமோன், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், அநீதி உள்ளவளோ அவனுடைய இருதயத்தில் தண்ணீராக இருக்கிறாள் என்று கூறியுள்ளான். அவனுடைய இரத்த ஓட்டமே அவனுடைய ஜீவன். எனவே அநீதி உள்ளவள் அவன் பெற்றுக் கொள்ளக்கூடிய மோசமான ஒன்றாய் உள்ளது. ஆனால் நீதி உள்ளவனோ ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக அவன் பெறக்கூடிய மிகச்சிறந்த ஒன்றாய் உள்ளது. தேவன் மனிதருக்கு மனைவியை விட நன்மையான ஒன்றை கொடுக்க முடிந்திருந்தால் அவர் கொடுத்திருப்பார். ஏனெனில் தேவன் தமது பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளையே அருளுகிறார். அவர் அவனுக்கு மனைவியை தந்திருக்கிறார். அதற்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். பெண்களை இப்படி காணும் போது அன்றிரவு அவர்களை கடிந்து கொள்ள நேர்ந்தது. இந்த வெந்தேகோஸ்தே பெண்கள் உடுத்தும் விதத்தை குறித்தும் தலைமுடி அலங்காரம் செய்து கொள்வதை குறித்தும் வேதவசனம் உண்டு. நீங்களோ அதனால் ஒரு வித்தியாசமும் இல்லை என்கிறீர்கள். அது நிச்சயமாகவே வித்தியாசப்படுத்துகிறது. நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். இங்கு சகோதரன் ஹாரல் இருக்கிறார். அவர் ஒரு மிஷினரி. தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பனில் பெண்கள் அவர்கள் உலகிற்கு வந்த வண்ணமாக நிர்வாணிகளாக அமர்ந்திருந்தனர். தைக்கப்பட்ட ஒரு ஆடையும் கிடையாது. ஒரு சிறிய சுமார் 4-6 அங்குலம் உள்ள துணி மாத்திரமே அவர்களுக்கு முன்னால் இருந்தது. நிர்வாணமான அந்த நிலையில் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். இந்த மகத்தான அற்புதங்கள் மேடையில் நிகழ்ந்த பிறகு அவர்கள் எழுந்து நின்றனர். அந்த கூட்டத்தில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 10,000 முகமதியர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அப்பொழுது அங்கே பெண்களும் ஆண்களுடன் எழுந்து நின்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். சகோதரன் பாஸ்வத்தினிடம், சகோதரன் பிரணாம், நீங்கள் மறுபடியும் அந்த அழைப்பை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரீர சுகமளித்தல் பெற்றதன் அடையாளமாக அவர்கள் எழுந்து நிற்கின்றனர் போரும் என்றார். நான் உண்மையாகவே 15 வெவ்வேறு மொழிபெயர்ப்பாடலை கொண்டவராக இதை கூறினேன். அது எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னது என்னவென்று குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள், நீங்கள் பாவிகளை ரட்சிக்க தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று கூறுவதாக வைத்துக் கொள்வோம். ஒரு மொழிபெயர்ப்பாளர் ப்ளூ 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 என்பார். மற்றொருவர் நிக் 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 என்பார். அதற்கு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து என்ற அர்த்தம். உங்களுக்கு தெரியும், ஜனங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் கேட்டதுண்டு. அப்பொழுதெல்லாம் அது சரியா இருக்க முடியாது என்று நினைத்ததுண்டு. ஆனால் வேதமோ அர்த்தமில்லாமல் ஒரு சத்தமும் கிடையாது என்று கூறியுள்ளது. அப்படி ஒரு சத்தமும் இல்லை. அவர்கள் சிலர் பறவைகளைப் போல கிளக்கென்றும் சிலர் பூச்சிகளைப் போல் கீச்சென்றும் சத்தமிடுவதை நான் கேட்டேன். ஆனால் ஒவ்வொரு சத்தத்துக்கும் அர்த்தம் இருக்குமானால் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. மறுபடியுமாக நான் பேசி மற்றவர்கள் மொழிபெயர்க்க வேண்டிய தருணம் வந்தபோது, நான் பாருங்கள், அது சரீர சுகமளித்தல் அல்ல என்று உண்மையாகவே இப்பொழுது அறிந்துள்ளவர்கள் கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு பரலோகம் ஒன்று உண்டு என்றும், நீங்கள் தேவனுடைய குமாரனில் விசுவாசம் கொண்டு அவரை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் உங்கள் விக்கிரகங்களை தரையிலே போட்டு உடையுங்கள் என்று கூறினேன். அவர்கள் கீழே போட்டு உடைத்தனர். நான், நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அந்த தேவனிடம் உங்கள் கைகளை உயர்த்தி அவருக்கு துதியை செலுத்துங்கள், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தருள்வார் என்றேன். அவர்கள் தரையில் நின்று கொண்டிருந்த போது பெண்கள் நிர்வாணமாக இருப்பதை நான் கண்டேன். கிறிஸ்து அவர்களை தொட்ட மாத்திரத்தில் அவர்கள் கைகளை மடக்கி மூடிக்கொண்டு அங்கிருந்து நடந்து சென்று விட்டனர். அடுத்த முறை அவர்களை கண்டபோது அவர்கள் உடையுடுத்தி இருந்தனர். இப்பொழுது கிறிஸ்து ஒரு அஞ்ஞானிக்கு அவள் நிர்வாணமாய் உள்ளது தவறென்று உணர்த்த முடியுமானால், தங்களை கிறிஸ்தவர்களென்று அழைத்துக் கொள்ளும் ஸ்திரீகள் ஆண்டுகள் தோறும் அதிகமாக உடைகளை களைவதென்பது என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்கோ ஏதோ தவறு உள்ளது. அங்கு முழுக்க முழுக்க ஒரு அஞ்ஞானி தான் பிறந்த ரூபத்தில் நின்று கொண்டு அவள் நிர்வாணமாய் இருப்பதை அறியாமலே இருக்கிறாள். ஆனால் கிறிஸ்து அவளுக்கு முன்னால் வரட்டும். அவள் நிர்வாணியாய் இருப்பதை உணர்ந்து அவளால் கூடுமான வரையில் தன்னை தன் கரங்களால் மூடிக்கொள்ள முயன்று அவ்விடம் விட்டு நடந்து சென்று விடுகிறாள். 2 அல்லது 3 நாட்கள் கடித்து அவளை காணும் போது அவள் உடுத்திக் கொண்டிருக்கிறாள். இப்பொழுது எங்கோ ஏதோ தவறு உள்ளது. அந்த தவறு கிறிஸ்துவிடம் அல்ல என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். ஓ, வார்த்தை பரிபூர்ணமானது என்று நான் எண்ணுகிறேன். எனக்கு ஆபிரகாமினுடைய பயணம் மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களுக்கும் பிடித்திருக்கும் அல்லவா? அதில் நீண்ட நேரம் நான் நினைத்திருக்கிறேன். இன்றிரவு எகோவா ஈரே என்னும் பொருளுக்கு வருவேன் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பொருளை நான் 3 அல்லது 4 இரவுகளுக்கு முன்பே எடுத்தேன். ஆனால் இன்று வரை அதற்கு வர முடியவில்லை. என் கூடாரத்தில் யோபுவை குறித்து பிரசங்கித்த போது அந்த ஒரே பொருளில் ஒரு ஆண்டு காலம் நிலைத்திருந்தேன். ஏறக்குறைய ஒரு ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஞாயிறன்றும் புதனன்றும் நான் யோபின் புத்தகத்தில் நிலைத்திருந்தேன். அவனை சாம்பல் குவியலின் மேல் 3-4 வாரங்கள் உட்கார வைத்தேன். ஒரு விலையேறப்பட்ட சகோதரி, அவள் சகோதரன் பிரணாமே, நீங்கள் எப்பொழுது யோபுவை சாம்பல் குவியலில் இருந்து தூக்கிவிடப் போகின்றீர்கள் என்று எனக்கு எழுத போதிய தைரியம் பெற்றிருந்தாள். பாருங்கள், நான் எப்பொழுதும் யெகோவா ஈரேவை காண்பதற்கு ஆபிரகாமை கொண்டு செல்லப் போகிறேன் என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருந்தது. ஆபிரகாம் இல்லை, யோபங்கு சாம்பல் குவியலில் உட்கார்ந்து கொண்டிருக்க எலிகு பேசுகிறான். தேவன் ஒரு பரிசுத்தமானை சோதிக்கிறார். அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டார். நான் இந்த இடம் வரைக்கும் வந்து பிறகு முக்கியமான பொருளை கூற எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினேன். அப்பொழுது கர்த்தர் சுழல் காற்றில் இறங்கி வந்தார். மின்னல்கள் மின்னத் தொடங்கின, இடிகள் முழங்கின, தேவனுடைய ஆவி தீர்க்கதரிசியின் மேல் இறங்கினது. அவர் எழுந்து நின்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். மீட்பர் என்பதை கவனியுங்கள், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஓ, அது அங்கே எத்தகைய பாடமாக உள்ளது! அதை ஆணித்தரமாக பதிக்க வேண்டுமென்றால் அதிக நேரம் அவசியமாக உள்ளது. ஜனங்களை அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து ஆவியானவர் சரியான விதத்தில் இருக்கும் போது அதை பதிய செய்ய வேண்டும். அப்படி செய்த பிறகு பீடம் வரிசையில் உள்ள ஜனங்களால் நிறைந்து அவர்கள் மனந்திரும்பினர். நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டால் குறியிலக்கை நோக்கி சரியாக அமையும் வரைக்கும் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி செய்யாமற் போனால் நீங்கள் அதிக உயரமாகவோ அல்லது அதிக அகலமாகவோ சுட்டுவிடுவீர்கள். நாம் வேதாகமத்தை நோக்கி குறியை சரியாக வைப்போம். நாம் சரியாக குறிவைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருடன் சரியாக குறிவைத்தார். இல்லை, சரியாக கூறினால் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியை சரியாக குறிவைத்தனர். நாமும் அதே வார்த்தையை கொண்டு அதையே செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். அது இலக்கை தவறாமல் சுடுமே. அது ஒருமுறை லக்கின் நெடுமையத்தில் சுட்டால் அது மறுபடியும் அங்கேயே சுடுமே. ஆனால் நீங்கள் சரியாக குறிவைக்க வேண்டும். நீங்கள் சுடும்போது உங்கள் மூச்சு விடுதல், இழுத்தல் எல்லாம் சரியாயுள்ளதா என்று உறுதி கொள்ளுங்கள். நானும் லக்குகளை சுடுகிறவன். போட்டியில் சரியாக குறிவைக்கக்கூடிய துப்பாக்கியின் முக்கியத்துவம் எனக்கு தெரியும். ஒருமுறை 75 மாதிரி துப்பாக்கியை நான் ஒரு நாள் வின்சர் நிறுவனத்துக்கு அனுப்பினேன். என்னால் அந்த துப்பாக்கியை கொண்டு 50 கஜ தூரத்தில் காலங்களும் அகலமுள்ள லக்கை சுட முடியவில்லை. வின்சர் நிறுவனம் துப்பாக்கியிடம் திருப்பி அனுப்பி, சங்கை பிரணாமே, இந்த துப்பாக்கி 25 கஜ தூரத்தில் அரையெங்கிலும் அகலமுள்ள லக்கை மாத்திரமே சுடும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நிறுவனம் தான் அந்த துப்பாக்கியை செய்தார்கள். நான் வேறு விதமாக நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் 50 கஜ தூரத்தில் நேர்கோட்டில் 9 முளைகளை அடித்திருந்தேன். எனவே அது சரியாக குறிவைக்கப்பட்டிருந்தது என்பதை நான் அறிந்திருந்தேன். எனவே நான் அதை சரியாக சுடும் வரையில் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையும் அவ்வாறே உள்ளது. அப்போஸ்தலர் செய்த அந்த காரியங்கள், கிறிஸ்து வாக்களித்த அந்த காரியங்கள், இவைகளை வார்த்தையோடு ஆவியுடனும் நேர்கோட்டில் வைத்து சுட வேண்டும். அது ஒருமுறை லக்கை குறி தவறாமல் சுட்டால் அது மறுபடியும் அப்படியே செய்ய வேண்டும். ஏனெனில் அது தேவனே. தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அவர் தவறவே முடியாது. துப்பாக்கி இந்த விதமாக முன்னங்கையில் அதிகமாக தளர்ந்தோ அல்லது அதிக இறுக்கமாகவோ இருந்தால் உங்கள் விரலின் கனத்தை துப்பாக்கியின் மேல் போட்டு எவ்வளவு பிழையின்றி சுட்டாலும் உங்கள் விரலின் கனம் அதை குறித்தவர செய்துவிடும். எனவே எல்லாமே பிழையின்றி இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திலும் வார்த்தை தன்னை வெளிப்படுத்தி சரியானபடி கிரியை செய்ய அப்படித்தான் உங்களை வார்த்தையுடனும் தேவனுடனும் நேர்கோட்டில் சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அது பிழையின்றி குறித்தவராமல் இருக்கும். அது அப்படித்தான் இருக்க வேண்டுமே. எனவே பிரசங்கிக்கும் போது சரியான விதத்தில் ஆவியை உணர்ந்து பிறகு குறிவைக்க வேண்டும். அப்பொழுது நேராக லக்கி நோக்கி சென்று அதை சுடும். அநேகமுறை ஜனங்கள், சகோதரன் பிரணாமே, உங்கள் கூட்டங்களை குறித்து நான் கேள்விப்படுவதில்லையே என்கின்றனர். மற்ற சகோதரர்களுக்கு உள்ளது போல் எனக்கு அதற்கு வழிகளே இல்லை. அவர்களுக்கு பத்திரிகைகள், அவர்களுக்கு வானொலி, தொலைக்காட்சி போன்றவை உள்ளன. நான் இப்படியே சென்று கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்க முயன்று வருகிறேன். ஜனங்கள் அதை காண்கின்றனர், அதை விசுவாசிக்கின்றனர், அவர்கள் சுகமடைகின்றனர். தேவன் அதை அறிந்திருக்கிறார். அது மாத்திரமே அவசியம். பாருங்கள், நாங்கள் அப்படி இல்லை. வேறு சரித்திரம் ஏதும் எழுதப்பட போவதில்லை. அதை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். சரித்திரம் எழுத நேரம் ஏதும் இருக்காது. இயேசு வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்று அல்லது நாளை வருவார் என்பது போல் இன்று நான் வாழ விரும்புகிறேன். பெரிய பள்ளிக்கூடங்கள் போன்றவைகளை அமைக்கப் போவதில்லை. அவைகளை எல்லாம் நாம் செய்துவிட்டு இயேசு வருகிறார் என்று பிரசங்கிப்பதனால் என்ன பயன்? ஏன், நம்முடைய கிரியைகளே நமக்கு விரோதமாக சாட்சிவிடும். அது உண்மை. இயேசு வருகிறார், அதற்காக நாம் சபையை ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. ஓ, அவரை நான் எவ்வளவாக நேசிக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபத்துக்காக இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. ஓ, ஜனங்கள் பயபக்தியாய் தலைவணங்குவதை காண எனக்கு எவ்வளவு பிரியம். நாம் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து ஆய்ந்து படிப்போம். இப்பொழுது நாம் நமது நேரத்தை எடுத்துக் கொள்வோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கிறிஸ்தவ ஓய்வு நாள். நாளை ஞாயிறு பள்ளிக்கு தாமதமாக வர விரும்பவில்லை. அதே சமயத்தில் இவைகளை துரிதமாக நோக்கவும் நாம் விரும்பவில்லை. இப்பொழுது இன்றிரவு என் இதயத்தில் உள்ள வாஞ்சை உமது சித்தத்தின்படி உள்ளதா என்று ஆலோசியுங்கள். அப்படி இருக்குமானால் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாஞ்சையை குறித்து நீங்கள் சிந்தனை செய்து அதை தேவனுடைய திட்டத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். அது தேவனுடைய திட்டத்தில் சரிவர அமைந்திருந்தால் அப்பொழுது உங்கள் கரங்களை தேவனிடம் உயர்த்தி, தேவனே என்னை நினைவு கூறும், இதுதான் என்னுடைய தேவை என்று கூறுங்கள். ஆழ்ந்து சிந்தியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. உங்கள் கரத்தை உயர்த்திக் கொண்டே இருங்கள். அவர் எல்லாவற்றையும் காண்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அது நல்லது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது நல்லது. அப்படியே சிந்தனை செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது ஒவ்வொரு கரமும் மேலே உயர்த்தப்படும் போது நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, அது அருமையானது.
We now come approaching again in that all-sufficient name of the Lord Jesus up to the throne.
பரலோக பிதாவே, நாங்கள் மறுபடியும் எல்லாவற்றுக்கும் போதுமான அந்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கிருபாசனத்தை அணுகுகிறோம். அந்த கவிஞன் கூறினது போன்று கிருபாசன தண்டையில் எனக்கு இனிமையான விடுதலை கிடைப்பதாக. தேவனே, அவர்களுடைய இருதயங்கள் ஏதோ ஒன்றுக்காக பாரமடைந்துள்ளது. இப்பொழுது கிருபாசன தண்டையில் மகத்தான வைத்தியராகிய தேவன் அவர்களுக்கு தரவிருக்கும் விடுதலையையும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கான விசுவாசத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக. தேவனே, என்னுடைய இரு கரங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. எனக்கும் தேவைகள் உள்ளன. கர்த்தாவே, என்னை நினைவு கூறும். இந்த உருமாள்களுக்கு இங்கே அடையாளமாய் உள்ள இந்த ஜனங்கள் எல்லோரையும் நினைவு கூறும். ஓ, இவைகளின் காரணமாக எத்தனை சாட்சிகள் வந்துள்ளன. பயபக்தி. இந்த மண் குன்றுகளுக்கு அப்பால் எங்கோ வியாதிப்பட்டுள்ள தாய்மார்களும் தகப்பன்மார்களும் சிறு பிள்ளைகளும் மருத்துவமனையில் உள்ள ஜனங்கள் கண் பார்வையற்ற வயோதிப தந்தை கையில் வெள்ளை தடியை பிடித்து ஒரு சிறு அறையில் உட்கார்ந்து கொண்டு இந்த உருமாள்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தேவனே, இரக்கமாயிரும். இந்த உருமாள்கள் அவர்கள் மேல் வைக்கப்படும் போது சத்துரு தன் வல்லமையையும் பலத்தையும் இழந்து போகவும் இவர்கள் சுகமடையவும் அருள் புரிவீராக. எங்கு ஒன்றில் புற்றுநோய் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தாவே, பிசாசின் சரணங்களை விட்டு ஓடட்டும். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனது நோக்கத்துக்காக மறித்து தமது சொந்த குமாரனின் ரத்தத்தின் வழியாக கீழே நோக்கும் போது அந்த மகத்தான பலி இன்றளவு போதுமானதாயிருந்து விசுவாசம் அவர்கள் மேல் அபரிமிதமாக பொழிந்து, அதாவது அபரிமிதமாக அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள செய்வாராக. கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுது உமது வார்த்தையை ஆசீர்வதியும், உமது ஊழியக்காரனுக்கு உதவி செய்யும், ஆராதனைக்காக எங்களை அபிஷேகியும், கேட்கும் ஒவ்வொரு இருதயத்தையும் அபிஷேகியும். பிதாவே, இப்பொழுது நாங்கள் பேசப்போகின்றோம். நாங்கள் என்ன பேச வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் நீர் எங்களிடம் கூறுவீராக. கூட்டத்தில் நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்று நாங்கள் உண்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றிரவு பாடப்பட்ட அந்த அருமையான பாடல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு பின்னால் உள்ள இந்த வாலிபன் சகோதரன் ஹைமர் கலிலேயன் என்னும் அருமையான பாடலை இப்பொழுது பாடினார். அந்த கலிலேய அந்நியத்தாமே இன்றிரவு இப்பொழுது உள்ளே நடந்து வருவாராக. கலக்கமடைந்துள்ள ஒவ்வொரு சிந்தைக்கும் அவர் கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலை நோக்கி அமைதியாக இரு என்று கூறினது போன்று கூறும் அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்போமாக. கலக்கமடைந்துள்ள ஒவ்வொரு இருதயமும் சுகமடைவதாக. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அவர் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த மகத்தான மனிதனுடைய குணாதிசயத்தை குறித்து பேச விரும்புகிறோம். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு ஆபிரகாமை குறித்து பேசி முடித்துவிட முயற்சிக்கப் போகிறோம். நாளை தெய்வீக சுகமளித்தலை குறித்த ஒரு பொருளின் பேரில் பேசலாம். கர்த்தர் இங்கு நமக்கு நல்லவராக இருந்து வந்துள்ளார். நாம் இங்கு நடந்தவர்களை குறித்து கூறப்பட்ட சாட்சிகளை கேட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒரு இரவு நாங்கள் ஒரு நீளமான ஜபவரிசையை அழைத்தோம். அந்த இந்த கட்டிடத்தில் பலவீனமுள்ள ஒருவரும் இருக்கவில்லை. சக்கர நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தவர்களும் கூட எழுந்து சுற்றி நடக்க ஆரம்பித்தனர். இப்பொழுது ஒவ்வொரு இரவும் பரிசுத்த ஆவியானவர் தமது கம்பீரமான பிரசன்னத்துடன் உள்ளே வந்து கூட்டத்தினரின் வழியாக கடந்து சென்று அவர் இங்குள்ளதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படியானால் அவரை நாம் விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கு செலுத்தக்கூடிய மிக உயர்ந்த கனம் அவரை விசுவாசிப்பதேயாகும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். இப்பொழுது அவரை விசுவாசியுங்கள். நான் ஆபிரகாமுடன் உங்களை பயணத்தில் கொண்டு செல்லும் காரணம், விசுவாசத்தை ஒரு மகத்தான உச்சக்கட்டத்துக்கு வளர செய்து ஜனங்கள் தங்கள் யாரென்று கண்டறியவே ஆகும். அதுதான் தொல்லை. நான் பிரயாணப்பட்டு செல்லும் போது நான் இரு சாராரை காண்கிறேன். அவர்களில் ஒருவர் பெந்தேகோஸ்தையினர், மற்றவர் அடிப்படை கொள்கையினர். இப்பொழுது அடிப்படை கொள்கையினர் அவர்கள் ஸ்தானத்தில் எங்குள்ளனர் என்றும் என்னவாய் உள்ளனர் என்றும் அறிந்துள்ளனர். ஆனால் அதனுடன் அவர்கள் விசுவாசத்தை பெற்றிருக்கவில்லை. பெந்தேகோஸ்தையினருக்கு விசுவாசம் உண்டு, ஆனால் அவர்கள் யார் என்று அறியாமல் இருக்கின்றனர். இப்பொழுது இது வங்கியில் பணம் வைத்து ஒரு காசோலையை எப்படி எழுதுவது என்று அறிந்திராத ஒரு மனிதனை போன்றது. மற்றவனுக்கு ஒரு காசோலையை எப்படி எழுதுவது என்று தெரியும், ஆனால் வங்கியில் பணம் இல்லை. இவ்விருவரையும் நீங்கள் ஒன்றாக இணைத்தால் ஏதாவது ஒன்று நிகழும். நீங்கள் பெந்தேகோஸ்தையினரின் விசுவாசத்தையும் அடிப்படை கொள்கையினரின் உபதேசத்தையும் நீங்கள் எப்போதாவது பெந்தேகோஸ்தையினரின் விசுவாசத்தையும் அடிப்படை கொள்கையினரின் உபதேசத்தையும் ஒன்றாக பெற்றிருந்தால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நிகழப்போகிறது, அது உண்மை. இப்பொழுது நான் இங்கு எப்படியாய் ஒரு சாட்சியை கூற விரும்புகிறேன். ஒரு லுத்தரன் வேதாகம பள்ளியில் அவர்களிடம் பரிசுத்த ஆவியை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது 400 பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதை கண்டேன். ஓ என்னே, அவர்கள் அதை அறியும்படி செய்தது ஒரு மகத்தான காட்சியாக இருந்தது. அவர்கள் லூத்தரன்கள் என்னும் காரணத்தால் கைவிடப்படவில்லை. லூத்தரன்கள், பாப்டிஸ்டுகள், மெத்தோடிஸ்டுகள், கத்தோலிக்கர்கள், நீங்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமில்லை. நான் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக இல்லை. அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கும் அந்த முறைகளுக்கு விரோதமாகவே நான் பேசுகிறேன். தனிப்பட்ட நபருக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமில்லை. அந்த மானிடர் அனைவருக்காகவும் கிறிஸ்து மரித்தார். அது கத்தோலிக்கர், யூதர், அவர் யாராய் இருந்தாலும் சரி, அது முறைமையாயுள்ளது. முகமதியர்கள், ஷியாக்கள், சைனர்கள் போலவே அது எதுவாய் இருந்தாலும் அது முறைமையே ஆகும். புத்த மதம் ஒரு முறைமையாயுள்ளது. பாருங்கள், புத்தரை வழிபடும் ஜனங்கள் அல்ல, அந்த முறைமையே அவர்களை சத்தியத்திலிருந்து விலக்குகின்றது. அதே காரியம்தான், ஏசு ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கவில்லை, அவர் அவர்களுக்காக மறித்தார். ஆனால் அந்த முறைகள் தான் அவரை தூரமாய் விலக்கி வைத்துக் கொண்டிருந்தன. முறைமைகளே அவர்கள் அவரிடம் வராதபடி விலக்கி வைத்திருந்தனர். அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது. இப்பொழுது ஆபிரகாமுக்கும் அவனுக்கு பின்வரும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் வாக்குத்தம் அளிக்கப்பட்டிருந்தது என்பதை அறிந்தவனாய் ஆபிரகாமை குறித்து பேசலாம் என்று நான் எண்ணினேன். இப்பொழுது நாம் இந்த பயணத்தில் சற்று பின் சென்று ஒரு பின்னணி காட்சியை பெற்று இன்றிரவு நேரடியாக பொருளுக்கு சென்று சிறிது நேரம் அதை குறித்து பேசுவோம். ஜபம் செய்யப்பட விரும்பும் எவருக்கும் ஜப அட்டைகள் விநியோகிக்கப்படும். நீங்கள் அனைவருமே இன்றிரவு ஜப அட்டை பெற்றுக் கொள்ள முடியாவிட்டால் நாளை இரவு நாங்கள் அவைகளை பெற்றுக் கொள்ள செய்வோம். ஜபம் செய்யப்பட விரும்புகிறவர் எவருமே ஜப அட்டை பெற்றிருக்க வேண்டும். உங்கள் ஜப அட்டையை பெற்றுக் கொள்ள நாளை 1:30 மணிக்கே இங்கு வந்துவிடுங்கள். ஏனெனில் நாங்கள் அப்பொழுதே கூட்டத்தை துவங்க விரும்புகிறோம். பிறகு ஜப அட்டை வைத்துள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நாளை ஜபம் செய்வோம். கடந்த இரவுகளில் ஜப அட்டைகளை வைத்திராதவர்களை நாங்கள் அணுக முயன்று வந்துள்ளோம். ஜப அட்டைகள் வைத்திருப்பவர்களுக்கு ஜப வரிசையில் வரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கும். ஜப அட்டைகள் இல்லாதவர்கள் கூட்டத்திலிருந்து அடைக்கப்படுகின்றனர். எனவே இரு சாராரும் கவனித்துக் கொள்ளப்படுகின்றனர். ஜப அட்டையினால் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு நபருக்கு ஜப அட்டையை கொடுக்கும் போது 40% பேர் அப்பொழுதே சுகமடைந்து விடுகின்றனர். நீங்கள் ஏதாவது ஒன்றை காணவோ அல்லது ஏதாவது ஒன்றை பற்றிக் கொள்ளவோ ஜப வரிசையில் வர எண்ணுகிறீர்கள். பையன் நாளை 9:30 மணிக்கு ஜப அட்டைகளை விநியோகிப்பார். மற்ற காரியங்களை கவனிக்க அவர்கள் 2 மணிக்கு சென்றுவிட அது ஏதுவாயிருக்கும். உங்களுக்கு படங்கள், புத்தகங்கள், ஒளிநாடாக்கள் தேவைப்பட்டால் அவைகளை இன்றிரவே வாங்கிக் கொள்ள வேண்டும். ஞாயிறன்று விற்பனை கிடையாது. அன்று விற்பனை செய்ய நாங்கள் அனுமதிப்பதில்லை. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மதிப்பு கொடுப்பதனால் அன்று விற்பனை செய்வதில்லை. அந்த புத்தகங்களுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. அவை என் ஊழியத்தை குறித்து மற்றவர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்கள். அமெரிக்க புகைப்பட சங்கத்தினரால் எடுக்கப்பட்ட புகைப்படமே அது. அது டக்ளஸ் ஸ்டுடியோ நிர்வாகத்தினரால் பதிப்புரிமை செய்யப்பட்டு அவர்களுக்கு சொந்தமானது. புத்தகங்கள் சகோதரன் கார்டன் லின்ஸ்டேவுக்கும் சகோதரன் ராணுவ போதகர் ஜூலியஸ் ஸ்டார்ஸ்கிலேவுக்கும் சொந்தமானவை. அவைகளை நாங்கள் வாங்கி கூட்டங்களுக்கு கொண்டு வந்து ஏறக்குறைய வாங்கின விலக்கியை விற்று அவைகளில் நஷ்டமாகிறோம். இதை நாங்கள் எப்பொழுதுமே கூறி வந்துள்ளோம். ஏதாவது புத்தகங்கள் விற்பனை செய்பவர்களிடம் ஒரு ஏழை மனிதனோ அல்லது ஸ்திரீயோ அங்கு வந்து அவர்களிடம் புத்தகம் வாங்க பணம் இல்லாமல் போனால் அவர்களுக்கு இலவசமாய் கொடுத்து விடுங்கள். அதற்கானதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நான் கூறியிருக்கிறேன். நீங்கள் புத்தகத்தை வாங்கி சென்று அது உபயோகம் இல்லை என்று நினைக்க நேர்ந்தால் அதை திருப்பி கொடுத்து விடுங்கள். நீங்கள் செலுத்தின உங்கள் கிரயத்தை திருப்பி கொடுக்காமல் புத்தகத்தை உங்களிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்ள மாட்டோம். இது உங்கள் விசுவாசத்திற்கு உதவி செய்யவே ஆகும். அதைத்தான் நாங்கள் செய்ய முயன்று வருகிறோம். இல்லை என்றால் இப்புத்தகங்களை நாங்கள் அதை இங்கு விற்பனை செய்ய அனுமதித்திருக்க மாட்டோம். அது முற்றிலும் உண்மை. எனவே இன்றிரவு அவை விற்பனை நிலையத்தில் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் அருமை நண்பர் ஒருவர், திரு மற்றும் திருமதி உட், அவருடைய மகன் இளம்பிள்ளை வாதத்திலிருந்து எப்படி குணமடைந்தான் என்று அவருடைய சாட்சியை கூற நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். இங்கே இன்னும் இந்த கூட்டத்தில் வந்திருந்தவர்களுக்கு அநேக காரியங்கள் நிகழ்ந்துள்ளன. இப்பொழுது நாம் ஆபிரகாமின் பின்னணி காட்சியை காண்போமாக. முதலாவதாக தேவன் ஆபிரகாமை சந்தித்து நிபந்தனையின்றி அவனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார். வேறெந்த காரியமும் இல்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசிப்பதை தவிர வேறொன்றுமே செய்ய வேண்டியதாக இருக்கவில்லை. உடன்படிக்கை முழுவதுமாக கிருபையினால் எவ்வித நிபந்தனையுமின்றி அளிக்கப்பட்டது. நீ செய்வாயானால் என்றல்ல, தேவன் நான் செய்து விட்டேன் என்றார். இப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் தேவனிடம் சேரும் ஆபிரகாமின் சந்ததியில் உள்ள அனைவரும் அதே வழியில் வர வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. காலணி பட்டைகளை அணிந்து நீங்கள் எப்படி சந்திரனுக்குள் குதிக்க முடியாதோ அவ்வாறே உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள முடியாது. உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள முடியாது. எந்த மனிதனுமே எப்போதுமே தேவனை தேடினதில்லை. அது தேவன்தான் மனிதனை தேடுகிறதாய் உள்ளது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்றும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றும் இயேசு கூறினார். இப்பொழுது முதலாவது, நீங்கள் பன்றியிடம் சென்று அது அழுக்கை தின்பது தவறென்று கூற முடியுமா? உங்கள் வேலையை பார்த்துக் கொண்டே போகும்படி அது கூறிவிடும். ஆனால் அதன் சுவாபத்தை மாற்றி அது தவறென்று உணர செய்ய ஏதோ ஒன்று அவசியம். அந்த பன்றிக்கு முதலாவதாக ஏதாவது ஒன்று சம்பவிக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் கிறிஸ்தவரிலிருந்து தங்களை அடைத்துக் கொள்பவர்கள் பலமுறை சேற்றில் விழுந்து புரண்டு பாவத்துக்கு திரும்பி செல்கின்றனர். ஏனெனில் ஒரு பந்தியை நீங்கள் கழுவி அதனுடைய நகங்களுக்கு வர்ணம் பூசி உதட்டு சாயத்தையும் பூசலாம். அது என்னவா இருந்தாலும் அது தவறு. உதட்டு சாயம் தைப்பது அப்படித்தானா அல்லது வேற ஏதாவது ஒன்றா? நான் அதை அந்த பொருட்களின் பெயர்களை குழப்பிக் கொள்ளுகிறேன். அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வயதான பன்றிக்கு உதட்டு சாயம் தேய்த்து மற்ற அழகூட்டும் பொருட்களை உபயோகித்து அதை அழகுபடுத்தினாலும் அது நேராக சேற்றுக்கு மீண்டும் சேற்றுக்கே திரும்பி செல்லும். ஏன்? அது துவக்கத்திலேயே பன்றியாக உள்ளது. அதை நீங்கள் வித்தியாசமாக்கக்கூடிய ஒரே வழி அதன் சுவாபத்தை மாற்றுவதேயாகும். அந்த ஒரு வழியில் மாத்திரமே ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ தேவனுடன் இணைய முடியும். அவர்களுடைய சுவாபம் மாற வேண்டும். அவர்கள் கழுவப்பட்டு பழைய மனிதனின் பாவத்துக்கு மறித்து தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவே தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவே வார்த்தை. அப்பொழுது வார்த்தையோடு சாட்சியிடுகிறது. அந்த ஒரே வழியில் மாத்திரமே நாம் அதை எப்போதும் செய்ய முடியும். இப்பொழுது ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கிய நகரத்துக்கு காத்திருந்தார். இன்றைக்கு நாமும் அந்நியரும் பரதேசிகளுமாயிருந்து தேவன் தாமே கட்டி உண்டாக்கிய நகரத்துக்கு காத்திருக்கிறோம். கவனியுங்கள், ஆபிரகாம் அவன் எதையும் அறிவதற்கு முன்னே அவனுக்குள் ஏதோ ஒரு வகையான உள்ளுணர்வு போன்ற ஒன்று இருந்தது. அந்த நகரத்துக்கு காத்திருந்தான். இன்றைக்கு நான் மனைவியுடன் வந்து கொண்டிருந்த போது இந்த மலையின் மேல் உள்ள இடம் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் அழகான காடுகளாலும் உயர்ந்த மரங்களாலும் நிறைந்திருந்த ஒரு அழகான சிறிய இடமாய் இருந்திருக்கும். ஆனால் மனிதன் வந்து அவைகளை வெட்டி போட்டு ஆறுகளை மாசுபடுத்தி விட்டான். இது இங்கே வசிப்பதற்கு ஒரு அழகான ஸ்தலமாக இருந்திருக்கும் என்றேன். ஆம், ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் வீடுகளை கட்டினான். அவர்கள் பழகி பெருகத் தொடங்கினார்கள். பாவமும் வன்மையும் உள்ளே நுழைய துவங்கியது. திரைப்படங்களின் மூலம் ஹாலிவுட் அவனுக்கு அருகாமையிலும் வந்தது. தொலைக்காட்சியும் கூட சேர்ந்தது. அதனால் இப்பொழுது ஒவ்வொரு நகரமும் மாசுபட்டு பாவம் நிறைந்ததாய் உள்ளது. நிச்சயமாக ஜனங்கள் அண்டை வீட்டாருடன் சமாதானம் உள்ளவர்களாயும் நீதி உள்ளவர்களாயும் வாழ வேண்டும் என்னும் உள்ளுணர்வு அவர்களுக்கு உள்ளது போல் நிச்சயமாக ஒரு நகரம் எங்கோ உள்ளது. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஆபிரகாம் தன் நாளில் இருந்த கல்தேயரின் ஊர் போன்ற நகரங்களை கண்டான். அவன் தனக்குள் இருந்த ஏதோ ஒன்று தேவன் தாமே கட்டி உண்டாக்கிய வித்தியாசமான நகரத்தை அழைக்கிறது என்பதை அறிந்திருந்தான். தேவன் ஆபிரகாமில் அதைக் கண்டு உன்னைத்தானே இப்பொழுது பிரித்துக் கொண்டு வெளியே வா என்றார். இப்பொழுது நீங்கள் ஆபிரகாமை குறித்து ஒன்றை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் ஒரு எழுத்தும் பிசகாமல் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இப்பொழுது அதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் என் செய்தி. நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு ஏதாயிலும் ஒன்று முரணாய் உள்ளது என்று நீங்கள் அறிந்திருந்தால் அதை தனியே விட்டுவிடுங்கள். அது ஒரு கால் காண்பதற்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் யோசனை செய்யாதீர்கள். சாத்தான் செய்த முதலாவது காரியம் அதுவே. அவன் ஏவாளிடம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான யோசனை செய்து காண்பித்தான். சாத்தான் கூறினதை ஏவாள் சிறிதும் சந்தேகப்படவில்லை. அவளும் யோசனை செய்தாள். சாத்தானதை யோசனை செய்தான். இன்றைக்கு அவர்கள் அந்த விதமாகவே செய்கின்றனர். நாமும் இதை செய்ய வேண்டும் என்பது நியாயமானதல்லவா? அது நியாயமானதா இருக்கவில்லையா? அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தால் அதை தனியே விட்டுவிடுங்கள். அது சாத்தானின் சத்தம். வார்த்தை உங்களுக்குள் வார்த்தை இருக்குமானால் நீங்கள் எதிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ பரிசுத்தாவி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அதாவது வார்த்தை மாம்சமாதல், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதுதான் படி. எல்லா கோட்பாடுகளையும் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், ஏனெனில் அது கிறிஸ்து. கவனியுங்கள், அப்பொழுது அது தன்னை வெளிப்படுத்தும். யாரோ ஒருவர், சகோதரன் பிரணாமே, நீங்கள் எப்படி அதை அறிந்து கொள்கிறீர்கள், எப்படி என்று கேட்டார். நீங்கள் இந்த கூட்டத்தில் இங்கே காண்பவை சிறிய விஷயங்களே. இந்த கூட்டங்களுக்கு பிரயாணப்பட்டு வந்துள்ள எவரும் இதை அறிவர். அநேக வாரங்களுக்கும் மாதங்களுக்கும் பிறகு நடக்கவிருப்பவைகளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தருகிறார். அது ஒரு முறையாகிலும் தவறினதா என்று யாரையாகவும் கேட்டு பாருங்கள், அது தவற முடியாது. பாருங்கள், அது உங்களுக்கு எப்படி தெரியும், ஏனெனில் அது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையாகியுள்ளது. இந்த வேளை இப்பொழுது இங்குள்ளது, அது நிறைவேற வேண்டும். இப்பொழுது எனக்கு தெரியாது, ஒரு சிலரே சிறுபான்மையோர் மாத்திரமே இதை விசுவாசிப்பார்கள், ஆனாலும் அது அதே விதமாக நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இதை கவனித்ததுண்டா? ஜனங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்வதற்கு முன்பே அது ஜனங்களின் தலைக்கு மேலே கடந்து சென்று அது நிகழ்ந்து விடுகிறது. அது எப்பொழுதும் அவ்விதமாகவே உள்ளது. கத்தோலிக்க ஜனங்களாகி நீங்கள் உங்கள் சபை என்ன செய்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஜோனா ஃபார்க் ஒரு தேவனுடைய உண்மையான பரிசுத்த வாட்டி. அவள் தேவனுடைய அற்புதங்களை செய்து தேவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தாள். ஆனால் நீங்கள் அவளை ஒரு மந்திரவாதி என்று அழைத்து அவள் இரக்கத்துக்காக கூக்குரலிட்ட போது அவளை ஒரு கழுமரத்தில் கட்டி எரித்து விட்டீர்கள். நூற்றாண்டுகள் கழிந்த பின்பு உங்கள் தவறை உணர்ந்து அவளை பரிசுத்த வாட்டி ஆக்கினீர்கள். அவள் உங்களை கடந்து சென்றாள், நீங்களோ அவளை அறியவில்லை. எலியா கடந்து சென்றான், அவர்கள் அவனை அறிந்து கொள்ளாமல் ஒரு கிழப்போலி என்று அழைத்தனர். கிறிஸ்து அவர்கள் மத்தியில் கடந்து சென்றார், அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தேவன் அப்படித்தானதை அமைக்கிறார். அது அவிசுவாசியின் கண்களை முற்றிலுமாக மறைத்து விடுகிறது. காண்பித்து அவர், இதை நான் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இதை கற்றுக்கொள்ளும் பாலகருக்கு வெளிப்படுத்துவேன் என்று உரைத்தார். அப்படி செய்வதற்காக கிறிஸ்து தேவனை ஸ்தோத்தரித்தார். பாருங்கள், உங்களை தாழ்த்துங்கள், இதை விசுவாசியுங்கள், வார்த்தையை பரிசோதித்து பாருங்கள். இயேசு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நீங்கள் இந்த வேலையை அறிந்திருக்க வேண்டும் என்றார். அவர் பரிசேயரை நோக்கி, மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் நாளையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். அவர் அவர்களை கடந்து சென்றார். அது கடந்து செல்லும் வரைக்கும் அவர்கள் அறியவில்லை.
The word being so important. And notice another while we're on it. Lot. Jesus said himself, remember, Lot.
வார்த்தை மிகவும் முக்கியமானது என்பதை இப்பொழுது கவனியுங்கள். இதை நாம் சிந்திக்கும் போது வேறொன்றை கவனியுங்கள். லோத்து, இயேசு லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். வார்த்தை அவ்வளவு முக்கியமாக இராமல் மனித யோசனையே சரியாக இருக்குமானால், தூதன் லோத்தினிடமும் அவனுடைய குடும்பத்தாரிடமும், சோவாருக்கு பொங்கல் பின்னிட்டு பாராதேயுங்கள் என்று கூறின போது லோத்தின் மனைவி திரும்பி பார்க்கும் ஒரு சிறு செயலை புரிந்தாள். ஆனால் அது வார்த்தைக்கு முன்னாயிருந்த காரணத்தால் அவள் உப்புத்தூணாக மாறினாள். அப்படி இருக்க நீங்கள் பெண்கள் தலைமுடியை கத்தரித்துக் கொள்வதை குறித்தும் இப்படிப்பட்ட ஆடைகள் அணிவதை குறித்தும் குறை கூறுகின்றீர்களே என்கிறீர்கள். அப்படி செய்ய வேண்டாம் என்று தேவன் கூறியுள்ளாரே, நீங்கள் வார்த்தையை பின்பற்றுங்கள். லோத்துக்கு ஒரு அருமையான மனைவி இருந்தால் என்பது சந்தேகமில்லை, ஆனால் அவள் வார்த்தை கட்டளையிட்டதை பின்பற்றவில்லை. லோத்து, ஏவாள் ஒரு நல்ல ஸ்திரியாய் இருந்தாள், ஆனால் அவள் வார்த்தையின் கட்டளையை பின்பற்றவில்லை. அவள் அதை சற்று சிந்தித்து பார்த்தாள். சகோதரன் பிரணாமே, இதை நாம் செய்ய வேண்டும் என்பது நியாயம் அல்லவா? நான் ஒரு அமெரிக்க குடிமகன், எனக்கு விருப்பமானதை செய்ய எனக்கு உரிமை உண்டு. அது என்னுடைய அமெரிக்க சாகியம். அது உன்னுடைய அமெரிக்க சாகியமாயிருக்கலாம், ஆனால் அது உன்னுடைய கிறிஸ்தவ சாகியம் அல்ல. கிறிஸ்தவளாய் இருப்பதனால் நீ ஒரு செம்மறியாடாக இருக்கிறாய். ஒரு செம்மறியாடு தன் உரிமையை பறிகொடுத்து விடுகிறது. அது அமைதியாக படுத்திருந்து அதற்குள்ள உரிமையை நீங்கள் எடுத்துக் கொள்ள அனுமதிக்கிறது. ஆனால் ஒரு வெள்ளாடோ அதை குறித்து சச்சரவு உண்டாக்கும், அது உண்மை. ஆனால் ஒரு செம்மறியாடு தன் உரிமையை பறிகொடுத்து விடுகிறது. ஒரு கிறிஸ்தவனும் தன்னுடைய தேசிய உரிமைகள் அவனுடைய கிறிஸ்தவ உரிமைகளுக்கு முரணாய் இருக்குமானால் அதை பறிகொடுத்து
விடுகிறான்.
லோத்துடைய மனைவி சும்மா திரும்பி பார்த்தாள், அது அவ்வளவுதான். இப்பொழுது அது என்ன செய்தது? ஆபிரகாமும் லோத்தும் செய்தவை இங்கு நமக்கு எடுத்துக் கூறப்பட்டு அவை திருஷ்டாந்தங்களாக அமைந்துள்ளன. அது நின்று நாம் தப்ப முடியாது. எபிரேயர் 11 இந்த காரியங்கள் திருஷ்டாந்தங்களாக உள்ளன. ஆகையால் மேகம் போன்ற இத்திரை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று உரைத்துள்ளது. பாவம் என்பது என்ன? அவிசுவாசம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற ஒவ்வொரு பாவத்தையும், தேவனை குறித்த எல்லா அவிசுவாசத்தையும், நமது கருத்துக்கு விரோதமான ஒன்றை நாம் கேட்க நேரிட்டால் பாருங்கள், அவர்கள் அதை பிரசங்கிக்கின்றனர், அது அதுவாக இருந்தது என்கிறீர்கள். நீங்கள் அதை செய்யாதீர்கள். தேவன் எதை செய்ய கூறியுள்ளாரோ அதை செய்யுங்கள். அதன் ஒவ்வொரு இடத்திலும் நிலைத்திருங்கள். அதனால் ஒரு வித்தியாசம் இல்லையே என்கிறீர்கள். சரி, நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று வார்த்தை கூறுவதேயாகும். இயேசு மிகவும் கண்டிப்பாக லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அவள் சும்மா தோளை அசைத்து திரும்பி பார்த்தாள். ஏவாள் வெறுமன ஒரு வினாடி நின்றாள். அவ்வளவுதான் அவள் செய்தாள். லோத்தின் மனைவி திரும்பி பார்க்க மாத்திரமே செய்தாள். ஒருவேளை தேவன் அந்த நீதிமானாகிய லோத்தின் மனைவி அவளுடைய சிறு செயலின் காரணமாக ஒப்புத்தூணாக மாற்றினாள். அவள் அவளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அது என்ன நெருப்பு என்று காண திரும்பி நோக்கினாள். அதன் விளைவாக அவள் ஒப்புத்தூணாக மாறினாள். தேவன் அதன் உண்மையான அர்த்தத்தில் கூறினார் என்பதற்கு அது இன்று வரையிலும் நமக்கு மாதிரியாக நிற்கிறது. ஓ, உண்மையான விசுவாசம் மாத்திரம் ஜனங்களுக்குள் நங்கூரமிடப்பட்டால் நலமாயிருக்குமே. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஏவாள் ஒரு வினாடி நின்றாள். அவ்வளவுதான் அவள் செய்தாள். சாத்தான் அவளை பிடித்து அவளுடன் அதை சிந்திக்க தலைப்பட்டார். அது நியாயமானதல்லவா? சகோதரி இன்னார் இன்னார் அதை செய்ய முடியும் என்றால் நீங்களும் கூட அதை செய்ய முடியும் அல்லவா? அவள் போதகரின் மனைவி. அவள் யாராயிருந்தாலும் அல்லது அவன் யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாக அமைந்திருந்தால் நீங்கள் அதற்கு செவி கொடுக்காதீர்கள். நீங்கள் நேராக சென்று கொண்டே இருங்கள். திருஷ்டாந்தங்கள். ஆபிரகாம் அந்த விதமாகத்தான் செய்தான். அக்காலத்து மருத்துவ விஞ்ஞானம் அவன் குழந்தை பெற முடியாது என்று அவனுடைய சிந்தையை எவ்வளவாய் தூண்டியிருக்கும். அதுவும் அவனுக்கு 75 வயதான போது. அதை குறித்து என்ன? அப்பொழுது அவனுக்கு 100 வயதான போதும் அவன் உண்மை காட்டிலும் அதை அதிகமாக விசுவாசித்தான் என்று நாம் காண்கிறோம். 25 ஆண்டுகளாக அவனுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே வந்தது. அது எனக்கு பிரியம். ஆமையா, நாம் எடுத்து செல்வதற்கு முன்பு வேறொரு விஷயத்தை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் கவனித்தீர்களா? நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும் போது அதை எழுதி இரண்டாக கிழித்தல், உங்களுக்கு அது புரிந்ததா? அது என்ன பொருட்படுத்தி உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால், நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உடன்படிக்கை எழுதப்பட்டு கிடைக்கப்படுதல், தேவன் திருத்துவத்தின் வெளிப்படுத்தலை எடுத்து ஒருவருக்குள்ளாக வெளிப்படுத்துதல், அதை கிழித்து சரீரத்தை உன்னதத்துக்கு எடுத்துக்கொண்டு சபையில் ஜீவிப்பதற்கான பரிசுத்தாவியை திரும்ப அனுப்பி அந்த சரீரம் செய்ததையே மனைவி மனவாட்டி என்னும் முறையில் செய்தல், அதே ஆவி, அதே கிரியை, அதே உபதேசம், ஒவ்வொரு காரியமும் சரியாக அவர் செய்திருந்த விதமாகவே, அதே அடையாளம். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். கவனியுங்கள், ஒருகால் ஒரு யூதன் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்க வகை உண்டு. பாருங்கள், தேவன் இந்த காரியங்களை செய்கிறார். அது ஜனங்களின் மத்தியில் நடக்கிறது. அதே சமயத்தில் அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. பெண்கள் தங்கள் விவாகத்தின் போது ஏன் முகத்தை முக்காடிட்டுக் கொள்கிறார்கள் என்பதற்கு நான் விளக்கம் கூறினது போல், ஏன் அவர்களுக்கு ஒருவேளை இது புரியாமல் இருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் சரீரம் என்றும் புருஷனே அவர்களுக்கு தலை என்றும் அதன் மூலம் அறிந்து கொள்கின்றனர். ஆகையால் தான் ரிபேக்காள் தன்னை முக்காடிட்டிருந்தாள். ஆகையால் தான் சபையும் தன்னை முக்காடிட்டுக் கொண்டு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏனெனில் அவர் தலையாயிருக்கிறார், அவர் வார்த்தையாயிருக்கிறார். இப்பொழுது யூதன் யாம் கிப்பூர் அவர்கள் ராபோஜனத்தை இல்லை பஸ்காவை ஆசரிக்கும் போது, அது ஒரு யூதன் என்று எவருக்கும் தெரியும். மோடியின் கீழ் பிற்கப்பட்ட கோஷர் என்று எவருக்கும் தெரியும். எனக்கு தெரிந்த எந்த யூதனும் நான் அவரிடம் பேசின போது பிற்கப்பட்ட அப்பம் ஏன் அங்கு உள்ளது என்று விளக்கம் தர முடியவில்லை. ஏன் அது உடன்படிக்கை உறுதிப்படுத்தலாக கிறிஸ்துவின் நொறுக்கப்பட்ட சரத்துக்கு எடுத்துக்காட்டாய் உள்ளது. அவர் மனிதனிலிருந்து தேவனை பிரித்த போது அவர் ஒருங்கிய தேவன் மனிதனுமாயிருந்தார். அவர் ஆவியை மேலே எடுத்த போது, கவனியுங்கள், இயேசு, நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்றார். அது தேவன் அவருடைய ஜனங்களுக்குள் இருப்பது, அதே தேவன். அவர் அங்கு எடுத்துக்காட்டாய் விளங்கினார். அதை குறித்து நேற்றிரவு நாம் பேசினோம். தேவன் இறங்கி வந்தார். கர்த்தர் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் LORD என்று உள்ளது. யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா, யெகோவா மனாசே, எலோகிம், எல்லாவற்றுக்கும் போதுமானவர், பலமுள்ளவர், மார்பகம் உள்ளவர். அவருடைய பட்டப்பெயர்கள் அனைத்தும் கொண்டவராய் மனித சரீரத்தில் வெளிப்பட்டு மனித உணவை உண்டு அவர்களுடைய கண்களுக்கு மறைந்து போனார் தேவன். இயேசு அவரை உலகில் வந்தபோது அந்த நாளில் நடந்தது போல் நடக்கும் என்றார் தேவன். அதுவே மூடியின் கீழுள்ள பிற்கப்பட்ட அப்பம். அவர்கள் சாப்பிடும் ஒன்று அல்ல, ஆனால் பிற்கப்பட்ட ஒன்று. அவர்கள் ஏன் அதை புரிந்து கொள்வதில்லை? இயேசு தோல் சுருளை கையில் எடுத்து படித்த போதும் அதே விதமாகத்தான் இருந்தது. அவர் வசனத்தின் ஒரு பாகத்தை மாத்திரம் வாசித்துவிட்டு நிறுத்திக் கொண்டார், மற்ற பாகத்தை அவர் வாசிக்கவில்லை. ஏனெனில் அது அந்த நாளுக்கான அவரை குறித்த ஒன்றாயிருந்தது. அது அவருடைய இரண்டாம் வருகை குறித்த பாகம். அதன் காரணமாகத்தான் யூதர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் குருடாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்களுடைய மேசியா அங்கிருந்த போதும் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களுடைய பஸ்காவை ஆசரிக்கும் போது பிற்கப்பட்ட அப்பம் அங்கு உள்ளது, அவர்களோ அதை அறிவதில்லை. ஒரு முறை நான் ஒரு ரபியை கேட்டேன், அவர் அப்படி செய்வதற்கு நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றார். நான் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது என்றார். பாருங்கள், ஒரு ஸ்திரீ தன் முகத்தை முக்காடிட்டு மூடிக்கொள்கிறாள். அதே சமயத்தில் அது எதற்காக என்று அவளுக்கு தெரிவதில்லை. அவள் தன் கணவனை தலையாக இருக்க அனுபவிப்பதற்கு பதிலாக அவள் கணவருக்கு தலையாக இருக்கிறாள். அது தாறுமாறாக்கப்பட்ட ஒன்று. இப்பொழுது அதுவே அவனுக்கு மனப்பான்மையாய் உள்ளது. ஆனால் பிற்கப்பட்ட அப்பத்தின் விஷயத்திலும் உள்ளது அதுவே ஆகும். அதன் பின்னர் நாம் மீண்டும் கவனிக்கிறோம். இதை நீங்கள் இங்கே மீண்டும் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது இந்த பின்னணியில் உள்ளதை இன்றிரவு நாம் பேசுவதற்கு முன்பையான பாகத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பு இதை கூற விரும்புகிறேன். ஆபிரகாமுடனும் அவனுக்கு பின்வரும் சந்ததியுடனும் செய்யப்பட்ட உடன்படிக்கையை குறித்து நேற்றிரவு பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்பொழுது அது ஆபிரகாமின் மாம்ச பிரகாரமான சந்ததி. விசுவாசம் செயல்பட்டதன் மூலம் அது உண்டானது. ஆனால் ஆபிரகாமின் உண்மையான சந்ததி கிறிஸ்துவே, வேதாகமம். அவரே ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி. இப்பொழுது கவனியுங்கள், ஆபிரகாம் அவனுடைய நாளிலே சோதோம் அக்கினியால் அழிக்கப்படுவதற்கு முன்பு ஆபிரகாமுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட அவனுடைய குழுவுக்கும் அடையாளம் செய்து காண்பிக்கப்பட்டது. அதாவது தேவன் ஒரு மனித ரூபத்தில் இறங்கி வந்து தமது முதுகை சாராள் இருந்த கூடாரத்தின் பக்கம் திருப்பி சாராள் கூடாரத்தில் என்ன கூறிக்கொண்டிருந்தாள் என்பதை உரைத்தார். இயேசு உலகிற்கு வந்தபோது காலத்தின் முடிவில் அதே காரியம் சம்பவிக்கும் என்றார். இப்பொழுது அதுவே ஆபிரகாமுக்கு சம்பவித்திருந்தது. மேசியா வந்தபோது அப்பொழுது அது ஆபிரகாமுடைய மாம்ச பிரகாரமான சந்ததியாக இருந்தது. சீமோன் இயேசுவிடம் வந்தான். அவர் அவனுடைய பெயர் சீமோன் என்று அவரிடத்தில் கூறி அவன் யோனாவின் குமாரன் என்றும் கூறி அவனுடைய இதயத்திலுள்ள ரகசியத்தை அறிந்து எடுத்துரைத்தார். பிலிப்புவிடம் கூறினதோ இல்லை, பிலிப்பு அழைத்து வந்த நாத்தான்வேலிடம் நீ மரத்தின் கீழ் இருந்த போது உன்னை கண்டேன் என்றார். கிழச்சண்டையில் இருந்த ஸ்திரீயிடம் உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் என்றார். அதற்கு அவள், ஐயா, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். பாருங்கள், ஆபிரகாமின் மாம்ச பிரகாரமான சந்ததி முடிவிலே அந்த அடையாளத்தை பெற்றது. ராஜரீக சந்ததியாகிய கிறிஸ்துவினால் அந்த ராஜரீக சந்ததி தங்களுடைய முடிவின் நாட்களில் அதே காரியத்தை பெற்றுக் கொள்ளும் என்று முன்னுரைக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவனை மாற்றினார். கவனியுங்கள், தேவன் ஆபிரகாமுடைய பெயரை மாற்றினார். நான் அதை இங்கு விட்டுவிடுவது நலம். நான் நீண்ட எழுப்புதல் ஒன்றுக்கு திரும்பி வரும்போது நாம் அதை குறித்து பார்க்கலாம். பூமிக்குரிய அவனுடைய பெயரை தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு பெயருக்கு அவர் மாற்ற வேண்டியதாக இருந்தது. நீங்கள் மனிதனுடைய பெயர் நமக்கு எவ்வகையில் முக்கியம் வாய்ந்தது, ஏதாகிலும் அப்படி உண்டா என்கிறீர்கள்? ஓ சகோதரனே, நீங்கள் மாத்திரம் அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. ஏன், நான் பெற்றுள்ள இந்த சில நவீன பெயர்கள் அவைகளை கூட எனக்கு விருப்பமில்லை. ஏனெனில் அது உங்கள் உணர்வுகளை புண்படுத்தும். ஆனால் தேவன் அர்த்தமுள்ள பெயர்களை வைத்திருக்கிறார். அது பாதை முழுவதுமே மாற்றிவிடுகிறது. ஓ, நீங்கள் மூடத்தனமாய் உள்ளதே எனலாம். யாக்கோபை குறித்து என்ன? அவன் தேவனுக்கு முன்னால் ஒரு பிரபுவாக ஆவதற்கு முன்பு அவனுடைய பெயர் யாக்கோப் என்பதிலிருந்து இஸ்ரவேல் என்று மாற்றப்பட வேண்டியதாக இருந்தது. அது சரியா? நிச்சயமாக. பவுலும் அப்படித்தான். அவனுடைய பெயர் சவுல் என்பதிலிருந்து பவுல் என்று மாற வேண்டியதாக இருந்தது. ஓ, தேவன் அவர்களுடைய பெயர்களை மாற்றின எத்தனையோ பெயர்களை நாம் கூறிக்கொண்டே செல்லலாமே. ஆபிராம் என்பதிலிருந்து ஆபிரகாம், சாரா என்பதிலிருந்து சாரால் என்று அவர்களுடைய பெயர்கள் மாறுகின்றன. ஒரு சிறு சபையில் உள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட குழுவிடம் இதை போதித்து தேவன் செய்வதை நீங்கள் காணும் போது உங்கள் இருதயங்களில் எழும் அல்லேலூயாக்களை காண்பது எவ்வளவு ஆசீர்வாதமாய் உள்ளது. இப்பொழுது நேற்றிரவு நான் வரிகளுக்கிடையே அடங்கியுள்ள மறைபொருள் மற்றும் அதை உறுதிப்படுத்தல் ஆகியவைகளுக்கு விளக்கம் அளித்தேன். என் பொருளுக்கு நான் செல்வதற்கு முன்பாக அதை மறுபடியும் நான் கூற விரும்புகிறேன். அதாவது தேவன் ஆபிரகாமையும் சாராளையும் வாக்குத்தத்த மண்டப்பட்ட குமாரனை அவர்கள் பெறுவதற்கு முன்னர் வயோதிப சுருக்கம் எழுந்த நிலையிலிருந்து இளம் தம்பதிகளாக மாற்றினார். அவர்கள் பெற்ற கடைசி அடையாளம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவருக்கு பின்னால் குடார்த்திலிருந்த ஒரு ஸ்திரீயின் இருதயத்தில் உள்ள ரகசியத்தை அறிந்து கொண்டதே ஆகும். அடுத்ததாக நிகழ்ந்தது அவர்களுடைய சரீரங்கள் மாற்றப்பட்டன. இப்பொழுது நேற்றிரவு அதிக தாமதமாய் கொண்டே சென்றது. சிலர் அதை குறித்து யோசித்ததை என்னால் உணர முடிந்தது. எனவே இதை இன்னும் சிறிது விளக்க விரும்புகிறேன். இப்பொழுது அதற்கான நிரூபணம் என்னவெனில் அவர்கள் முற்றிலும் மாற்றப்பட்டிருந்தபடியால் இருவரும் நீண்ட பிரயாணம் செய்தனர். வேதாகமம் அவர்கள் இருவரும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஆபிரகாமின் சரீரம் செத்துப்போய் இருந்தது, சாராளின் கர்ப்பமும் செத்துப்போய் இருந்தது என்று உரைத்துள்ளது. அசரியா அவர்கள் செத்துப்போய் இருந்தனர் என்று நாம் அறிவோம். ஆனால் தேவன் அவர்களை மாற்றினார். அப்படி அவர் செய்தார் என்பதை உங்களுக்கு இப்பொழுது நிரூபிக்கிறேன். முதலாவதாக, ஏன் அந்த பெலிஸ்தியன் இல்லை இல்லை ஆம் அது ஒரு பெலிஸ்திய ராஜாவா இருந்தது என்று நான் நினைக்கிறேன். வயோதிக பெண்மணியாகிய சாராள் மேல் காதல் கொள்ள வேண்டும். அவள் காண்பதற்கு அழகாயிருந்தாள். வேறொரு காரியம், ஈசாக்கு பிறந்த பிறகு ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்து மறிக்க வேண்டிய தருவாயில் இருந்தனர். ஆனால் அவர்கள் அதற்கு பின்பும் அநேக ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தனர். ஈசாக்கு தம் 40 வயதிலே விவாகம் செய்து கொண்டார். சாராள் மறித்தாள். ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அதற்கு பிறகு அவள் மூலம் குமார்த்திகளை தவிர 5-6 குமாரர்களை பெற்றான். ஆனால் இங்கு அதற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் செத்ததற்கு சமமாக இருந்தானே. கேத்தூராள் அதன் பிறகு 50 அல்லது 60 ஆண்டுகள் கடித்து அவன் கேத்தூராளை மணந்து தனக்கு குமாரத்தை கிடைத்தவர் 6 குமாரர்களையும் பெற்றான். ஆனால் 60 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் செத்தவரை போல் இருந்தான். அல்லேலூயா! அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயமானது. ஆம், ஓ அது எனக்கு பிரியம். நீங்கள் தனியே சென்று அதை படியுங்கள். இன்று காட்டில் வேதத்தை படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு சிறு வெளிப்பாடு கிடைத்தது. நான் அதை விவரிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல தேவனுடைய ஜனங்கள் ஒரு சபையும் எகிப்தில் அடிமையாக விற்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அங்கிருந்ததை தவிர்க்க முடியவில்லை. தேவனுடைய மகத்தான முன்குறிப்பின் திட்டம் அவர்களை அங்கு அனுப்பினது. அவர்கள் ஒரு அந்நிய தேசத்தில் 400 ஆண்டுகள் பரதேசிகளாய் சஞ்சரிப்பார்கள் என்று அவர் ஆபிரகாமிடம் கூறியிருந்தார். அவர்கள் அங்கு மற்ற உலக ஜனங்களைப் போலானார்கள். அவர்கள் அடிமைகளாக அங்கிருந்தனர். ஒரு எகிப்தியன் எபிரேய பெண்களை கற்பழிக்க நினைத்தால் அவரை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. எபிரேய வாலிபர்களை அவர்கள் கொல்ல நினைத்து அவர்களை கொன்றால் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர்கள் அங்கு அடிமைகளாக இருந்தனர். அவர்கள் பூசணமான ரொட்டியை அவர்களிடம் எறிவார்கள். விருப்பமானால் அவர்கள் புசிக்கலாம், இல்லை என்றால் புசிக்காமலும் இருந்துவிடலாம். அவர்கள் குறை கூறினால் கொல்லப்படுவார்களே. தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன ஒரு இடம்! ஆனால் ஒரு நாள் அல்லேலூயா தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தம்முடைய வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்தார். மகிமை! இப்பொழுது நான் மறுபடியும் பக்தி பரவசப்படுகிறேன். கவனியுங்கள், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தம்முடைய வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசியின் மேல் அக்னிஸ்தபத்தை வைத்து அவரை அபிஷேகம் செய்தார். அவன் தேசத்துக்குள் வந்து தவற முடியாத தேவனுடைய வாக்குத்தத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்த துவங்கினான். தேவன் தமது வார்த்தையை உபகாரப்படுத்த அங்கிருந்தார். உண்மை, தேவன் அவர்களுக்கு அளித்திருந்த பாலும் தேரும் ஓடுகிற தேசத்தை குறித்து அவன் அவர்களிடம் கூறினான். அக்னிஸ்தம்பத்தை தன் தலைக்கு மேல் கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசியுடைய சாட்சியின் ஆதாரத்தின் பேரில் அவர்கள் எகிப்தை விட்டு வழி நடந்தனர். ஏனெனில் அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன். தேவன் அவனோடு கூட இருந்தார் என்பதை நிரூபித்திருந்தார். இப்பொழுது அவர்கள் காதேஸ் பர்னேயா என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தனர். காதேஸ் பர்னேயா ஒரு சமயம் அது உலகின் நியாயாசனமாக விளங்கிறது. அவர்களுக்கு மத்தியில் யோசுவா என்று பெயர் கொண்ட ஒரு போர் வீரன் இருந்தான். எபிரேய மொழியில் யோசுவா என்னும் சொல்லுக்கு எகோவா ரட்சகர் என்று பொருள். யோசுவா ஒரு சிறந்த போர் வீரன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இவர்கள் அந்த தேசத்தை கண்டதில்லை, இவர்கள் அதை குறித்து மாத்திரம் கேள்விப்பட்டிருந்தனர். இப்பொழுது உங்களுக்கு அந்த உதாரணம் புரிகின்றதா? அவர்கள் அந்த தேசத்தை குறித்து மாத்திரம் கேள்விப்பட்டிருந்தனர். இந்த தேசத்துக்கு செல்வதற்கென அவர்கள் எல்லாவற்றையும் விட்டனர். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை அவர்களிடம் கொண்டு வரப்பட்டு அவர்கள் அந்த தேசத்துக்கு செல்லும் தங்களுடைய பாதையில் உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. தங்களுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கும் சபைக்கு இது என்ன ஒரு மாதிரியாய் உள்ளது! அதை குறித்து ஒன்றுமே அறியாமல் இருக்கிறது. அவர்கள் யாருமே அங்கு சென்றிருக்கவில்லை. ஆனால் யோசுவா அவர்கள் காதேசின் எல்லைக்கு அருகாமையில் வந்தபோது அந்த தேசத்துக்கு சென்று திரும்பி வந்த ஒருவனின் காரணமாக நியாயத்தீர்ப்பு இஸ்ரவேலின் மேல் விழுந்தது. அந்த இடம் நியாயசரமாக விளங்கிறது. யோசுவா யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் சென்று தேவன் கூறியவாறே சரியாக அமைந்திருந்தது என்பதற்கு அத்தாட்சியை கொண்டு வந்தார். அந்த பேரின்ப தேசத்தில் விளைந்த திராட்சை பழங்களை அவர்களால் ருசி பார்க்க முடிந்தது. இப்பொழுது அவர்களுக்கு அங்கு ஒரு வீடு இருக்கும் என்றும் அவர்கள் சுயாதீனமாக இருந்து தங்கள் பிள்ளைகளை பண்போடும் தேவபக்தியிலும் வளர்க்கலாம் என்றும் அவர்களுக்கு ஒரு சபை இன்னும் மற்றவை இருக்கும் என்றும் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. அவர்கள் அடிமைகளாக இருப்பதிலிருந்து விடுதலையாகி அந்த தேசத்திற்குள் கடந்து சென்று வீடுகளை பெற்றுக் கொள்ள அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டிருந்தனர் கவனியுங்கள். ஆனால் அவர்கள் கடந்து சென்று தங்கள் வாழ்க்கையை நடத்தி இருந்தால் அது ஒரு மகத்தான காரியமாக இருந்திருக்கும். ஆனால் முடிவில் மலைபாகங்கள் கல்லறைகளினால் மூடப்பட்டு நிறைந்தன. அவர்கள் வயது சென்று மரித்தனர், வயதாகி மரித்தனர். தேவனுடைய ஜனங்கள் அதன் பின்னர் ஒரு நாள் அவர்கள் எல்லோரை காட்டிலும் மிகப்பெரிய மற்றொரு வீரர் தோன்றினார், யெகோவா ரட்சகர் இயேசு. அவர் இங்கு வந்து மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை உண்டு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு சிரத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் மறுபடியும் வந்து உங்களை இல்லத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்றார். இந்த மகத்தான வீரர் அவருடைய காதேஸ் பர்னியாவுக்கு நம் எல்லோருக்கும் நியாயசரமாக விளங்கும் கல்வாரிக்கு வந்தாரே, அங்கு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமந்து கொண்டார். நாம் மரணம் என்று அழைக்கும் அந்த யோர்தான் நதியை அவர் கடந்து சென்றார். யோசுவா மறுபடியும் நதியை கடந்து திரும்பி வந்தது போன்று அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து மறுத்து போன ஒரு மனிதன் மறுபடியும் உயிர் பெற முடியும் என்றும் அத்தாட்சியை கொண்டு வந்தார். அவர் இன்னும் அதை உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்த, நீங்கள் எருசலேம் நகரத்துக்கு போய் அங்கு காத்திருங்கள், அதற்கு அத்தாட்சியாக உங்களுக்கு முன்தொகையை கொடுக்க போகிறேன் என்றார். அவர்கள் எருசலேம் நகரத்துக்கு சென்று பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் நித்திய ஜீவன் வரும் வரைக்கும் காத்திருந்தனர். அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறோம் என்றும் அந்த அத்தாட்சியை பெற்றிருக்கிறோம். நமது யோசுவா அந்த அத்தாட்சியை கொண்டு வந்தார். நமக்கு அவர் கொண்டு வந்த தேவனுடைய பரம ஈவை நாம் ருசி பார்த்தவர்களாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதை கவனியுங்கள், எவ்வளவு அற்புதமானது! நீங்கள் ஒரு காலத்தில் எங்கிருந்தீர்கள் என்பதை பாருங்கள். குடிகாரர்கள், இன்றைக்கு ஒரு சகோதரனை சந்தித்து ஒரு குறிப்பிட்ட திருவடியாக செல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு வினோதமான உணர்ச்சி தோன்றினது. அந்த மனிதன் பெயர் என்ன என்பது எனக்கு மறந்துவிட்டது. ஒரு கால அவர் இந்த கூட்டத்தில் இருக்கலாம், அதே சமயத்தில் அப்படி அவர் இல்லை என்றால் ஏன்? தேவன் அவருக்கு நல்லவராய் இருந்தாரே. அவர் ஒரு இந்தியன், பாதி இந்தியன். அவர் வெர்ஜீனியாவை சேர்ந்தவர். பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து என்னிடம் ஒன்றும் கூறவில்லை. நான் என்னுடைய மனைவியை வெளியே அனுப்பிவிட்டிருந்தேன், இந்த வழியாக போ, இந்த மூலையில் திரும்பு என்றார். நான் அங்கு சென்றேன். ஓ, அநேக முறை அது நிகழ்கிறது. அவர் இங்கு காத்திரு என்றார். அதன் பின்னர் அங்கு சில நிமிடங்கள் காத்திருந்தேன். அப்பொழுது அவர் நீ திரும்பி இந்த வழியாக போ என்றார். நான் அவ்வாறு சென்ற போது நான் இவரை சந்தித்தேன். அவர் சகோதரன் பிரணாமே, உங்களை எனக்கு தெரியும் என்றும் ஒரு முறை உங்களை காண நான் ஜெஃபர்சன்வில்லுக்கு வந்திருந்தேன் என்றும் கூறினார். அவர் நீங்கள் வெளிநாடு சென்றிருந்தீர்கள் என்றார். ஆனால் அவர் தமது வாழ்க்கையில் குடிகாரனாக இருந்தார். நான் அவருடைய கையை பிடித்தேன். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் அறியாமல் இருந்தார். அவருடைய ஈரலானது ஈரல் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. நான் அவர் கையை பிடித்து அங்கு நின்று கொண்டிருந்த போது அந்த அதிர்வு என்னை விட்டு அகன்றது. என்ன, அவர் சுகமடைந்தார். உங்களுடைய நகரத்தில் அந்த தெருமூலையிலேயே அவர்கள் அதை கேட்டறிகிறார்கள். அந்த மனிதன் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் இங்குள்ளாரா? எனக்கு தெரியவில்லை. அவர் இங்கு இருப்பாரானால் எனக்கு தெரியவில்லை. அவர் வீடு திரும்ப வேண்டும் என்று இருந்தார் என்று அவர் கூறியிருந்தார். அவர் போக வேண்டியதாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு இந்தியர். அவர் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை மனம் புரிந்துள்ளார். அவர் வெர்ஜீனியாவை சேர்ந்தவர். அவருடைய பெயர் என்ன பற்றி எனக்கு மறந்துவிட்டது. அவர் இங்கு லோகாரண்யம் இடத்தில் அல்லது அப்படி ஏதோ இடத்தில் வசிக்கிறார். அவர் அவ்வளவு தூரம் பயணம் செய்து ஜெஃபர்சன்வில்லுக்கு வந்தார். ஆனால் அவருக்கு அந்த தெரு மூலைக்கு நடக்க வேண்டும் என்று உணர்வு தோன்றியது. பரிசுத்த ஆவியானவரோ என்னிடம் இந்த வழியாக போகின்றார். ஓ தேவரே, இரக்கமாயிருமே, அங்குதான் காரியமே உள்ளது. அப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்வதை நான் கண்டதையும் அங்கு செய்யப்பட்டவைகளையும் நான் உங்களிடம் மணிக்கணக்காக எடுத்துரைக்க முடியும்.
Our great warrior went over and conquered the land.
Yen namad magathana veeraga yesu kadandu sendru desathai vendru maranathai vendru vaadalathai vendru kalaiyai vendru moondram naal uyirodu elundu marithe aaralum idho sadha kaalangalil uyirodu irukiren naan maranathukkum vaadalathukkum uriya thiragugalai udaivara irukiren endraar adho thirachalai irandaa kidithu vetti sirandavar adho avar irukiraare. கருப்பு நிறமுள்ள வயோதிக ஸ்திரீ ஒருத்தியை போன்று இங்குள்ள கருப்பு நிறமுள்ள என் சகோதரர்களே, என்னை மன்னியுங்கள். அவள் ஒரு கூட்டத்தில் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளுடைய பேச்சு தென்பாகத்து பேச்சு போல் இருந்தது. அவள், பாருங்கள், இன்றும் உங்கள் எல்லோரிடமும் ஒன்றை நான் கூற விரும்புகிறேன் என்றாள். பின்னர் அவள், நான் இருக்க வேண்டிய விதமாக நிச்சயமாக இல்லை என்றாள். மேலும் அவள், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ நிச்சயமாக அப்படியும் இல்லை, ஆனால் ஒன்று மாத்திரம் நான் அறிவேன், நான் முன்பிருந்த விதமாக இப்பொழுது இல்லை என்றாள். எனவே அவள் எங்கோ ஒரு இடத்திலிருந்து வந்திருந்தாள். அதைத்தான் இன்றும் நான் கூறுகிறேன். ஒரு சமயம் நாம் பாவத்தின் காரணமாக இழக்கப்பட்ட நிலையில் இருந்தோம். இன்றைக்கோ அந்த அத்தாட்சியை திரும்ப வந்தது வாக்குத்தத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாய் நமது நித்திய ரட்சிப்புக்கள் அளிக்கப்பட்ட முன்தொகை நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு எழுப்பப்பட்டு அதைவிட உயர்வான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க முழு தொகை நமக்கு செலுத்தப்பட்டு நாம் தாமே நதியை கடந்து அந்த மகிமையான தேசத்துக்குள் பிரவேசித்தால் எப்படி இருக்கும்? பெரிய சோதனை ஆயிற்று. இப்பொழுது ஆபிரகாம் இந்த அற்புதமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னரே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட பின்னரே அவன் சோதிக்கப்பட்டான். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். இப்பொழுது அங்குதான் ஜனங்கள் தவறிவிடுகின்றனர். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இதை இழந்து போகாதீர்கள். வேதம் தேவரிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு குமாரனும் சிக்ஷிக்கப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு சட்டையால் அடிக்கப்பட வேண்டும். நாம் சிக்ஷையை சகிக்காமற் போனால் தேவனுடைய புத்திரராய் இராமல் இயேசு பிள்ளைகளாய் இருப்போம் என்று உரைத்துள்ளது. சிக்ஷையை சகிக்காமற் போனால் நாம் பெற்றுள்ளதாக கூறிக்கொண்ட விசுவாசம் அது இருக்க வேண்டிய விதமாக இருக்கவில்லை என்பதை அது நிரூபிக்கிறது. நாம் இப்பொழுது உண்மையான நல்ல ஒரு கால்வீனிய கொள்கையை அடைந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதை நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், தேவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு குமாரனும் சிக்ஷிக்கப்பட்டு கடிந்து கொள்ளப்பட வேண்டும். அவன் சட்டையால் அடிக்கப்பட வேண்டும் என்னும் வார்த்தை அவன் துண்டிக்கப்பட்டு அவனில் காணப்படும் எல்லா கோட்பாடுகளும் அகற்றப்பட வேண்டும் என்னும் பொருளை தருகிறது. பாருங்கள், அவன் தேவனுடைய புத்திரனா என்று பார்க்க சோதிக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஆபிரகாம் அவன் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பெற்ற பின்பு சோதிக்கப்பட்டான். நேரம் இன்றிரவு எங்கு சென்று விட்டது? நான் இன்னும் என் பொருளுக்கே வரவில்லை. அதற்குள்ளாக முடிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இன்னும் 15 நிமிடங்கள் நீங்கள் என்னோடு பொறுத்துக் கொள்வீர்களா? உங்களுக்கு நன்றி. பயபக்தியாயிருங்கள். ஆபிரகாம், நோவாவை பாருங்கள். அதை நாம் சிறிது நேரம் எடுத்துக் கொள்வோமாக. நாம் வேகமாக செல்ல முடியாது. அவ்வாறு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னே, நாம் எதற்காக வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம்? நான் மெல்ல பேசுகிறேன். இந்த நபர்களில் சிலரை போன்று நின்று வேகமாக என்னால் பேச முடியாது. எனவே நான் மெல்ல பேசுகிறேன். அவர் அதை எனக்கு அளிக்கும் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும். நோவாவை பாருங்கள். நாம் இன்று பெற்றுள்ள விஞ்ஞான உலகத்தை காட்டிலும் சிறந்த விஞ்ஞான உலகத்தின் மத்தியில் அவன் 120 ஆண்டுகள் பிரசங்கிக்கும்படி தேவன் செய்தார். ஓ ரட்சகமாக, அவர்கள் கூர்நுடி கோபுரங்களை கட்டினார்கள், நம்மால் அவைகளை கட்ட முடியவில்லை. அவர்கள் சிங்ஸ் உருவச்சிலையை கட்டினார்கள், நம்மால் அதை செய்ய முடியவில்லை. இன்று வரைக்கும் சவங்கள் இயற்கையாக காணவிடும் என்பதற்காக அவர்கள் அவைகளை பதப்படுத்தினர், நம்மால் அதையும் செய்ய முடியவில்லை. அவர்கள் தீட்டின சாயம் 4000 ஆண்டுகள் கழித்து மங்கி போகவில்லை. நாம் அப்படிப்பட்ட சாயங்களை பெற்றிருக்கவில்லை. அத்தகைய நாகரிகம் அக்காலத்தில் உண்டாயிருந்தது என்பதை அது காண்பிக்கிறது. இயேசு நோவாவின் காலத்தில் நடந்தது போல் என்றார். நோவா அத்தகைய விஞ்ஞான உலகில் மழை வானத்திலிருந்து பெய்யப் போகிறது, ஏனெனில் தேவனுடைய வார்த்தை அவனமாய் உரைக்கிறது என்று பிரசங்கித்தான். நோவா ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். தீர்க்கதரிசிகள் எழும்புவதை நீங்கள் காணும் போது நீங்கள் கவனிப்பது நலம், ஏனெனில் நியாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே நோவா பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். ஜனங்கள் அதை புறக்கணித்து அவனை கேலி செய்தனர். அவர்களில் சிலர், அது நம்முடைய விஞ்ஞான பூர்வமான அங்கீகாரம் பெறாது என்று கூறுவதை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. இன்றைக்கும் அதே காரியம் போன்றுள்ளது என்று நான் யூகிக்கிறேன். அவர்கள் சத்தமிட்டு தேவனை துதித்தல், அழுதல், இங்கே இந்த உள்ளும் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகின்றவர்களின் ஜீவியத்தில் அது போன்றவர்களை செய்கின்றனர். இவை யாவும் உணர்ச்சி வசப்படுவதனால் உண்டானவையே என்கின்றனர். அது அவர்களுடைய விஞ்ஞான பூர்வமான அங்கீகாரத்தை பெறாது. ஆனால் தேவனுடைய வேதாகமத்தின் அங்கீகாரத்தை அது பெற்றுள்ளது. அதுதான் முக்கியம் வாய்ந்தது. கவனியுங்கள், விஞ்ஞானமானது. இங்கே கவனியுங்கள், பாருங்கள், உங்களுக்கு ஒரு விதமான மூளைக்கோளாறு ஏற்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், நாங்கள் தொலைநிலை இயக்கமானி வைத்துள்ளோம். எங்களால் விண்வெளி கோளை சந்திரனுக்கு அனுப்ப முடியும். இங்கும் அங்குமிடையே ஒரு துளி தண்ணீர் கூட கிடையாது. அப்படி இருக்க அது எங்கிருந்து வரும் என்று கூறுவதை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. நோவா தேவரவாறு கூறினாரே, தேவரவண்ணமாய் கூறியிருப்பார். ஆனால் அவர் எகவாயிரே, அவரால் தண்ணீரை அங்கு அளிக்க முடியும். தேவரவண்ணமாய் கூறினாரே, எனவே என்னவாயினும் அது சம்பவிக்கப் போகிறது என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. யாரோ ஒருவர் கூறினார், புற்றுநோயினால் மறித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் வெறும் எலும்பு கூடாக இங்கே இருக்கிறார். ஆனால் அடுத்த ஆண்டு அவர் நல்ல ஆரோக்கியம் உள்ள மனிதராக இருக்கிறார். அது எப்படி நடந்தது? அவர் கிடத்தப்பட்டிருந்தார். என்னிடம் அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான சாட்சிகள் உள்ளன. ஒரு மனிதருக்கு உயிர் போய்விட்டது. ஒரு மருத்துவர் அவர் மறித்து பல மணி நேரம் ஆகிவிட்டது என்னும் ஒரு வாக்குமூலத்தில் கையொப்பமிட்டார். தேவன் ஒரு தரிசனம் அருளினார். அவர் இப்பொழுது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி? என்னை கேட்காதீர்கள், எனக்கு தெரியாது. தேவன், பிணியாளிகளை சுத்தமாக்குங்கள், மறித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று கட்டளையிட்டுள்ளார். அது உண்மை. நீங்கள் வியாதிப்பட்டு தேவன் உங்களுக்கு சுகமளிக்கும் போது உங்கள் மருத்துவரிடம் செல்லுங்கள். நீங்கள் சுகமடைந்து விட்டதாக அவர் கூறட்டும். அவர் உங்களுக்கு தருவார். அது அவருக்கு ஒரு சாட்சியாக அமையும். அவர் பாருங்கள், அது போய்விட்டது என்று கூறும்போது, தேவனுக்கு ஸ்தோத்திரம், மருத்துவரே உங்களுடைய சேவைகளுக்காக நன்றி என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து செல்லுங்கள். பாருங்கள், அது உண்மை. கவனியுங்கள், இப்பொழுது நோவா, உலகம் முழுவதும் மழை பெய்யப் போகிறது. பொல்லாத ஜனங்களாகி உங்களை வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விடும் என்றார். மூடத்தனம், எங்களுக்கு எங்கள் சபைகள் உள்ளன. எங்கள் போதகர் அப்படி என்றும் கூறவில்லையே. கிழவனுக்கு மூளைக்குழாறு ஏற்பட்டு விட்டது. ஆகையால் தான் அவன் அங்கு பேழையை செய்து கொண்டிருக்கிறார். இதை யாராயிலும் விசுவாசிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு நாள் தேவன், அவர்கள் பரியாசம் செய்வதை நான் போதிய அளவுக்கு கேட்டுவிட்டேன், எப்பொழுது நான் ஆயத்தமாயிருக்கிறேன், உள்ளே போ என்றார். இதோ மிருகங்கள் ஜோடி ஜோடியாக வருகின்றன. கிளி ஆணும் பெண்ணுமாக, சிட்டுக்குருவி ஆணும் பெண்ணுமாக, வெள்ளாடு ஆணும் பெண்ணுமாக, செம்மறியாடு ஆணும் பெண்ணுமாக, பிறகு சிங்கம், புலி மற்றும் உலகில் சுவாசம் உள்ள அனைத்துமே ஜோடி ஜோடியாக பேழைக்குள் பிரவேசித்தனர். நோவா, இதுவே உங்கள் கடைசி அடையாளம் என்றார். அவர்களை விசுவாசிக்க மனதில்லாதிருந்தனர். உள்ளே போய் நாற்றம் எடுக்கும் மிருகங்களும் கூட தங்கியிருக்கின்றனர். அதோ நோவா தேவனுக்கு கீழ்படுகிறார். உலகம் என்ன கூறின போதிலும் கவலைப்படாமல் அவன் தேவனுக்கு செவி கொடுத்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அவன் பேழைக்குள் பிரவேசித்தான். அவனுக்கு பின்னே தேவன் பேழையின் கதவை அடைத்தார். இப்பொழுது என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. நோவாவின் செய்தியை அங்கு உட்கார்ந்து கொண்டு கேட்டு பேழையில் ஒரு மரத்துண்டை இணைத்த எல்லைக்கோடு விசுவாசிகளில் சிலர், உங்களுக்கு தெரியுமா அவர்கள் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? ஒரு கால் அந்த கிழவன் கூறினது உண்மையாயிருக்க வகை உண்டு. நாம் அங்கு சென்று பேழையை சுற்றி நிற்போம். அவன் பேழையின் கதவு அடைபடும் போது மழை பெய்ய போகிறது என்று கூறினாரே, தேவன் அவனிடம் பேழையின் கதவை அவர் அடைப்பார், அப்பொழுது மழை பெய்ய போகிறது என்று கூறினதாகவும் நம்மிடம் கூறினான் அல்லவா? நாம் அங்கு சென்று அதை சுற்றி நிற்போம். மழை பெய்ய தொடங்கினால் நாம் கதவை தட்டுவோம். ஏனென்றால் அவன் இலகிய மனதுள்ள வயோதிக மனிதன், எனவே அவன் கதவை திறந்து விடுவான் என்றனர். நீங்கள் பாருங்கள், சில சமயங்களில் நீங்கள் செய்தியை நோக்குவதற்கு பதிலாக செய்தியாளனை நோக்குகிறீர்கள். தேவன் கதவை அடைத்தார். நோவா எவ்வளவு இலகிய மனப்படைத்தவராக இருந்தார் என்பது ஒரு பொருட்டல்ல. அடைக்கிறவரும் திறக்கிறவரும் தேவனே. அவர் விருப்பப்படி செய்கிறார். சகோதரன் பிரணாமே, ஒரு மனிதன் இங்கு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு சென்று அவரை சுகப்படுத்தும். அப்பொழுது நாங்கள் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொள்வோம். அது பிசாசு. அவர்கள் அவர் முகத்தை சுற்றி ஒரு கந்தை துணியினால் கட்டி அவர் தலையின் மேல் அடித்து வழக்கு விசாரணையில், நீர் ஒரு தீர்க்கதரிசியானால் இப்பொழுது உன்னை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல், நாங்கள் அதை விசுவாசிப்போம் என்று சொன்னதும் அவனேதான். அவர் யாருக்கும் வேடிக்கை காண்பிக்க மாட்டார். நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கற்களை அப்பங்களாக மாற்றும். நீர் அவராயிருந்தால் அவரால் அப்படி செய்திருக்க முடியும். ஆனால் அவர் யாருக்கும் வேடிக்கை காண்பிப்பதில்லை. நீர் தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. குருவானவர்கள் அதை கூறிக்கொண்டிருந்தார்கள். பாருங்கள், ஆனால் அவர் யாருக்கும் வேடிக்கை காண்பிக்கவில்லை. பிதாவானவர் அவருக்கு காண்பித்ததை மாத்திரம் அவர் செய்தார். அவர் வேறொன்றையும் செய்யவில்லை. அப்படித்தான் அவர் கூறினார். பரிசுத்த யோவான் 5:19, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அங்குதான் காரியமே உள்ளது. கவனியுங்கள், மழை பெய்ய துவங்கினால் நாம் சென்று பேழையை சுற்றி நின்று கொள்வோம். நோவா இவ்வாறு கூறியிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அவன் முதல் தட்டில் பிரவேசித்து அங்கிருந்து பறவைகள் இருந்த அடுத்த தட்டுக்கு ஏறினான். ஊரும் பிராணிகளில் இருந்து அடுத்த பணியிடத்துக்கு, நீதிமானாக்கப்படுதலில் இருந்து பரிசுத்தமாக்கப்படுதல் பறவைகள். அதன் பின்னர் அங்கிருந்து அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு சென்றான். அங்குதான் பேழையின் ஜன்னல் இருந்தது. அதன் வழியாக வெளிச்சம் உள்ளே பிரவேசிக்க முடிந்தது. நான் உன்னதங்களுக்கு ஏறி அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சரி குடும்பத்தினரே, காலையில் என்னுடன் கூட இங்கே பேழைக்குள் பிரவேசித்தவர்களே, இப்பொழுது பிற்பகலாகி தாமதமாய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேவன் பேழையின் கதவை அங்கே அடைத்து விட்டார். காலையிலே பூமி முழுவதும் அந்தகாரமாயிருக்கும். காலையில் மழை பெய்யப் போகிறது. பேழை மிதக்க தொடங்கும். தேவன் செய்தியை அவிசுவாசித்த அந்த கொடூர பாவிகள் ஒவ்வொருவரையும் நிர்மூலமாக்குவார் என்று நோவா கூறியிருப்பான். அவர்கள் எல்லோரும் மழைக்காக காத்துக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை அவன் எழுந்து வெளியே எட்டி பார்த்தபோது அது அழகும் பிரகாசமான நாளாக இருந்தது. அவன் பேழைக்குள் பிரவேசித்தது, அவன் உள்ளே பிரவேசித்தது எந்த நாள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? மே மாதம் 17 தேதி. அப்பொழுது நோவாவுக்கு 600 வயது. மே மாதம் 17 தேதி அப்படித்தான் வேதம் கூறியுள்ளது. அவன் பேடைக்குள் பிரவேசித்தான். 17 தேதி கடந்தது. சூரியன் எப்பொழுதும் போல வெப்பமாக பிரகாசித்தது. அப்பொழுது எல்லை கூடும் விசுவாசிகள், நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் எல்லோரும் ஏன் இன்னும் சுற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படிப்பட்ட ஒரு போலி எடுத்து பாருங்கள் என்று அவர் கூறுவதால் கற்பனை செய்ய முடிகிறது. பாருங்கள், அவர் கூறினது சரி என்று நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் இடையே ஒரு பிரிவினை கோடு வரையப்பட்டுள்ளது. ஒன்று நீங்கள் ஒரு பக்கத்துக்கு வர வேண்டும் அல்லது மறுபாகத்துக்கு செல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய கடைசி அழைப்பை பெறும் ஒரு நேரம் உண்டாயிருக்கும். எனவே இரண்டாம் நாள் தேவன் உலகத்தை அழிக்கப் போகிறார் என்று அவர் அவர்களிடம் கூறினது. நோவாவுக்கும் அவருடைய சபையோருக்கும் என்ன ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அவன் பேழையினுள் எவ்வளவு காலம் உட்கார்ந்து கொண்டு காலம் கழித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? 7 நாட்கள். ஒன்றும் நடக்கவில்லை. சோதிக்கப்படுதல். பின்பு 8 நாளில் உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. பெரிய துளிகள் வானத்திலிருந்து விழத் தொடங்கின. மழை அதிகமாக பெய்து வெள்ளம் புரண்டது. ஊற்றுக்கள் திறந்தன. தெருக்கள் தண்ணீரால் நிறைந்தன. ஜனங்கள் பேழையின் கதவை தட்டினர். ஆனால் நோவாவினால் அந்த சத்தத்தை கேட்கவும் கூட முடியவில்லை. பேழை மிகவும் உயரமாக மலைக்கு மேலே விழுந்தது. பேழைக்குள் இல்லாத அனைவரும் அழிந்தனர். நோவா பேழையின் ஜன்னல் வழியாய் அல்லது ஏதோ ஒரு வழியாய் வெளியே வர முயற்சிப்பானோ என்று தேவன் அவரை சோதித்து பார்த்தார். அவர் அந்த வாக்குத்தத்தை ஏற்கனவே செய்த பிறகு நோவா பேழைக்குள் உட்கார்ந்திருந்தானே, அதுதானது. நீங்கள் ஒரு வாக்குத்தத்தை பெற்று அது ஒரு வாக்குத்தம் என்று நீங்கள் அறிந்திருக்கும் போது அதனோடு தரித்திருங்கள். ஆபிரகாம் சோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. வாக்குத்தத்தோடு தரித்திருங்கள். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய கடைசி அடையாளத்தை பெற்றுக் கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் சரீரங்கள் மாற்றப்பட்டன. உடனே குட்டி ஈசாக்கு காட்சியில் தோன்றினான். அழகான குட்டி யூத பையன். 8 நாளில் அவன், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகு நான் யூகித்து பார்க்கிறேன், எப்படி அந்த இளம் தாய் 100 வயதான, எப்படியாய் 100 வயதான ஆபிரகாமும் அவளுக்கு 90 வயதும், அவனுக்கோ 100 வயது, இருவரும் கிட்டத்தட்ட தங்களுடைய 20 வயதில் எவ்வாறு மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இந்த இளம் குட்டி நபர் அவன் எவ்வளவு இனிமையாயிருந்தான். உங்களுக்கு தெரியுமா, தேவன் இப்பொழுது வரப்போகும் நாட்களில் உள்ள ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததியார், உன் சந்ததியார், என் வார்த்தையில் நினைத்திருக்கும் எந்த மனிதருக்கும் என் வாக்குத்தத்தை நான் காத்துக் கொள்வேன், ஆனால் நான் அவருக்கு ஒரு சோதனை கொடுக்கப் போகிறேன் என்று அறிய கடவர்கள் என்றார். அந்த சிறுவனுக்கு கிட்டத்தட்ட 14 வயதான போது அவருக்கு அடர்த்தியான தலைமுடியும் அழகிய சிறு கண்களும் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓ, அவனுடைய தந்தைக்கும் தாய்க்கும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளையோடு, ஒரே பிள்ளையோடு எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்பு தேவன் ஆபிரகாமிடம் கூறினார். இப்பொழுது அவனதை சாராளிடம் சொல்லவில்லை, ஏனெனில் சாராள் பலவீனமான பாண்டமாயிருந்தாள். எனவே அவர், ஆபிரகாமே, நான் உனக்கு அடித்திருக்கிற அந்த சிறுவனை, அவன் மூலம் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று நான் உன்னிடம் கூறின அவனை, இன்றிரவு நான் உனக்கு ஒரு தரிசனத்தில் காண்பிக்கப் போகும் ஒரு மலைக்கு அவனை கொண்டு சென்று அங்கு அவனை கொல்ல வேண்டும் என்றார். அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான் என்பதற்கான, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்வார் என்பதற்கான அந்த ஒரே நம்பிக்கையும் அவன் அடித்து போட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தேவன், நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று கூறியிருந்தான். அதற்காக அவன் இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தான். அவனுக்கு 100 வயதாகும் வரைக்கும், 114 வயதாகும் வரைக்கும், இதோ அந்த சிறுவன் இப்பொழுது இருக்கிறார். நீ பெற்றுள்ள ஒரே அத்தாட்சி, நான் என் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்பதே ஆகும். நீ மலையின் மேல் கொண்டு சென்று அழித்து போடு. அப்பொழுது இந்த பிள்ளையின் மூலம் நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். ஆபிரகாம், அதாவது அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாய் திரும்பவும் பெற்றுக் கொண்டான் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். தேவன் அவ்வாறு வாக்களித்திருந்தால் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். அப்படியானால் நாம் ஆபிரகாமின் சந்ததியரா? ஒரு சிறு இறையியல் பிழை தோன்றும் போது மற்ற ஆண்கள் மற்றும் பெண்களின் மத்தியில் பிரபலமாக இருக்க கருதி வார்த்தையில் நிலைநிற்பதற்கு பதிலாக நீங்கள் அதன் பின்னே சென்று விடுகிறீர்கள். உங்களுக்கு அவமானமாயிற்று. ஒரு பெரிய ஸ்தாபனம், அது தேவனுக்கு என்னவென்று பொருள்படுகிறது? அவர் அதை எந்த விதமாக அடித்து விடுவாரு? அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கியது முதற்கொண்டே அவர் ஸ்தாபனங்கள் ஒவ்வொன்றும் விலகி இருக்கிறார். அந்த ஸ்தாபனங்களில் உள்ள தனிப்பட்ட நபர்களிடமிருந்து அல்ல, அந்த ஸ்தாபன முறையிலிருந்து. அது தேவனுக்கு விரோதமாய் உள்ளது. ஸ்தாபனமாய் உள்ள ஒவ்வொரு சபையும் தாயா இல்லை, கத்தோலிக்க ஸ்தாபனத்திற்கு ஒரு குமார்த்தியாய் உள்ளது. வேதம் அவனமாய் உரைத்துள்ளதை வெளிப்படுத்தல் 17, வேசியும் அவளுடைய வேசி குமார்த்திகளும் முற்றிலும் உண்மை. இப்பொழுது அவள் நமது தேசத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அருமையான ஜனநாயக கட்சிக்காரராகிய உங்கள் பிறப்புரிமையை விற்று போட்ட உங்களுக்கு அவமானம் ஆயிற்று. சரி, நாம் அதை விட்டுவிட்டு இதற்கு மீண்டும் வருவோம். கவனியுங்கள், எனக்கு நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. உங்கள் அரசியலை காட்டிலும் உங்கள் கிறிஸ்து உங்களுக்கு முக்கியம் வாய்ந்து வரல்லவா? ஆபிரகாம் லிங்கன் கூறினதை நீங்கள் செய்ய வேண்டும். சரி, கவனியுங்கள், நாம் தொடர்ந்து செல்வோம். இப்பொழுது தேவன் இந்த பிள்ளையாண்டானை அவனை அங்கே மலையின் மேல் கொண்டு போய் என்று கூறினார். இப்பொழுது ஆபிரகாம் ஒரு வாலிபனா அல்லது இல்லையா என்று நீங்கள் அறிய விரும்புகின்றீர்களா? அவன் பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு விறகு கட்டைகளுடனும் வேலையாட்களுடனும் கழுதியின் மேல் 3 நாட்கள் பிரயாணம் சென்றான். எந்த ஒரு மனிதனும், சாதாரண மனிதனும், நான் காற்று அதிகாரியாக இருந்தபோது மின்சார கம்பிகளை கண்காணிக்க ரோந்து வருவது வழக்கம். எளிதாக நான் ஒரு நாளில் 30 மைல்கள் நடப்பேன். நாம் வாகன வசதியை பெற்று அதை நாம் பெட்ரோல் பாதம் என்று அழைக்கிறோம். ஆனால் அவர்களோ நடந்து அல்லது கழுதியின் மேல் சவாரி செய்து பயணம் செய்ய வேண்டும். இங்கே அவர்கள் மெல்ல போகக்கூடிய சிறு கழுதியின் மேல் அங்கு பயணம் செய்தனர். நாம் அதைவிட வேகமாக நடந்து விடுவோம். இதோ அவன் அவ்வாறு 3 நாட்கள் பயணம் செய்து தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் உள்ள மலையை கண்டான். அப்பொழுதும் அவன் வனாந்தரத்தில் ஜனசஞ்சாரம் உள்ள இடத்திலிருந்து 100 மைல் தொலைவில் இருந்திருப்பான். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அப்பொழுது அவன் விறகு கட்டைகளை ஈசாக்கின் முதுகிலே ஏற்றினான். அநேக ஆண்டுகளுக்கு பின்பு தேவனுடைய குமாரன் சிலுவையை சுமந்ததற்கு அது முன்னடையாளமாயிருந்தது. ஈசாக்கு எதன் மேல் பலியாக கடத்தப்பட போகிறானோ அதே கட்டையை அவன் சுமந்து மலையின் மேல் ஏறினான். முன்னடையாளம் ஆயிற்று. தேவன் ஒரு சிறு மாற்றமின்றி அதை அப்படியே முன்னடையாளமாக தருவாரானால், லோத்தின் மனைவியே, உலகத்தின் காரியங்களை நீ பின்னிட்டு பாராது. இந்த முன்னடையாளங்கள் நிழல்கள் அனைத்தும் பிழையின்றி அமைந்துள்ளன. பாருங்கள், ஏவாளை நினைத்து பாருங்கள், லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள், லோத்தையே நினைத்து பாருங்கள். மனிதர்களே, உங்களைத்தான் ஆதாம் தன் மனைவிக்கு விட்டுக் கொடுப்பதை நினைத்து பாருங்கள். லோத்தும் அவ்வாறே இருந்தார். ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு சகோதரன் இந்த முறையில் நான் உங்களிடம் கூறுகிறேன், நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலதாமதம் ஆகிவிட்டது. குட்டி ஈசாக்கு மலையின் மேல் ஏறிச் செல்வதை கவனியுங்கள். அவருக்கு சந்தேகம் தோன்றினது. அவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு என் தகப்பனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, இதோ நான் இருக்கிறேன் என்றான். ஈசாக்கு, இதோ கட்டை இருக்கிறது, இங்கு எல்லாம் நெருப்பும் கூட இருக்கிறது, ஆனால் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். அந்த வயோதிக தகப்பனுக்கு குரலில் எவ்வித நடுக்கமும் ஏற்படாமல் அவன், என் மகனே, தேவன் தமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று சொல்வதை கேளுங்கள். அவனுடைய ஒரே மகன் கொல்லப்படுவதற்காக கொண்டு செல்லப்படுகிறான். ஆயினும் அந்த விசுவாசம் உள்ள வயோதிக இருதயம் தேவனால் பொய்யுரைக்க முடியாது என்பதை அறிந்திருந்தது. அப்படித்தான் இன்றைய ஆபிரகாமின் சந்ததியாரும் செய்வார்கள். சகோதரன் பிரணாமே, அது எப்படி முடியும்? தேவன் தமக்காக பார்த்துக் கொள்வார். அவர் எப்படி அது செய்ய போகிறார் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் யெகோவாயீரே. அவன் மலையின் உச்சிக்கு சென்று கல்லை உருட்டினான். அந்த கல்லின் மேல் கட்டைகளை அடித்து நெருப்பு ஊட்டினான். அவன், என் மகனே, ஈசாக்கே இப்படி திரும்பி என்றான். அவனுடைய இடுப்பில் இருந்த கயிற்றை அவிழ்த்து ஈசாக்கின் கைகளையும் கால்களையும் கட்டினான். ஈசாக்கு கிறிஸ்துவை போல் கீழ்ப்படிந்து தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். அவனை ஆபிரகாம் கட்டைகளின் மேல் கிடத்தினான். அவன் தன் உரையில் இருந்த பெரிய கத்தியை உருவி வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே அதை சில முறை திட்டினான். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனாகி மறித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான் என்று அறிந்தவனாய் அவன் அப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் கூறினாரானால் அவனை மறித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினான். அது ஆபிரகாம். அது அவனுக்கு பின்வரும் சந்ததி. மாம்ச பிரகாரமான சந்ததியை இப்படி இருந்ததென்றால் ராஜரீக சந்ததி எப்படி இருக்க வேண்டும்? சந்தேகத்தினால் தடுமாறுவதல்ல. தேவன் என்ன கூறுகிறாரோ அதை தேவன் செய்வார். தேவன் வாக்குத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தவனாய் அதை முழு நிச்சயமாக நம்பினான். அவன் கத்தியை திட்டினான். குட்டி ஈசாக்கின் கருமை நிற கண்கள் அந்த பெரிய கூர்மையான கத்தி கல்லின் மேல் திட்டப்படும் போது எங்கும் அங்கும் செல்வதை கவனித்துக் கொண்டிருந்தன. அவன் பின்னால் தள்ளிக்கொண்டான். அவன் முகத்தின் மேல் விழுந்திருந்த சுருண்ட தலைமுடியை பின்னால் தள்ளிக்கொண்டான். தன் சிறு தாடையை பின்னால் இழுத்துக் கொண்டான். ஆபிரகாம் எழுந்து நின்றான். ஈசாக்கின் கண்களில் தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஆபிரகாம் நன்கு அறிந்தவராய் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் அதை முழு நிச்சயத்தோடு நம்பினான். அவன் தன் சொந்த மகனுடைய தொண்டையில் கத்தியை பாய்ச்சுவதற்காக கையை தூக்கினான். அவன் அப்படி செய்த போது தேவனுடைய சத்தம் அவனை கூப்பிட்டு அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு அவர், ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் கையை போடாதே, நீ என்னை நேசிக்கிறாய் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆபிரகாமின் பின்வரும் சந்ததிக்கு ஒரு சாட்சி கொடுத்துக் கொண்டிருந்தார். உன் கையை போடாதே, பிள்ளையாண்டானுக்கு ஒரு கருதியும் செய்யாதே, நீ என்னை நேசிக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட அதே நேரத்தில் ஆபிரகாம் தனக்கு பின்னால் ஏதோ ஒன்று சத்தமிடுவதை கேட்டான். அவன் பார்த்தபோது அங்கு புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அது ஒரு ஆண் ஆடு. ஆபிரகாம் சென்று அதை பிடித்துக் கொண்டு வந்து அவனுடைய மகனுக்கு பதிலாக அதை பலியிட்டான். அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து வந்தது? ஜனசஞ்சாரத்தில் இருந்து ஆபிரகாம் 100 மைல் தொலைவில் இருந்தான். ஏன்? அது முன்னமே அங்கு இருந்திருந்தால் காட்டு மிருகங்கள் அதை கொண்டு போட்டிருக்கும். லட்சகமாகவே அது ஒரு வீட்டு மிருகம். அது எங்கிருந்து வந்தது? மேலும் அது மலையின் உச்சியில் இருந்தது. அங்கு புல்லோ அல்ல தண்ணீரோ கிடையாது. ஆட்டுக்கடா காணப்பட்ட இடத்துக்கு சுற்றி வந்த இடங்களில் தான் ஆபிரகாம் கற்களை பொறுக்கி பலிபீடத்தை உண்டாக்கினான். அப்படியானால் அது எங்கிருந்து வந்தது? அது ஒரு தரிசனமாக இருக்கவில்லை. அதிலிருந்து ரத்தம் அடிந்து கொண்டிருந்தது. ஒரு தரிசனத்தில் உண்மையான ரத்தம் அடியாது. அல்லேலூயா! யெகோவாகிரே தனக்காக ஒரு பலியை அருளி இருந்தாரே. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது அவர் தேவைகள் என்னவா இருந்தாலும் அதை அனைத்தையும் அருளி செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் யெகோவாகிரே இன்றும் யெகோவாகிரேவாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு பலியை அருளி இருக்கிறார். அவர் ஒரு சபையை அருளி இருக்கிறார். அவர் ஒரு செய்தியாளனை அருளி இருக்கிறார். பரிசுத்தாவி அவர் இப்பொழுது இருக்கிறார். யெகோவாகிரே கர்த்தர் தம்மை குறித்த ஒரு வேதத்தை, ஒரு ஆவியை, ஒரு சபையை, ஒரு செய்தியை, ஒரு செய்தியாளரை அருளி இருக்கிறார். சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு வீடு செல்வதற்கான நேரம் இப்பொழுது இங்குள்ளது. யெகோவா ஈரே இந்த சபையை இவ்வுலகின்றி எடுத்து நமது பலவீனமான சரங்களை மறுவப்படுத்தி அவைகளை மகிமைக்கு கொண்டு செல்ல அவசியமாக உள்ள எல்லாவற்றையும் தந்தருள்வார். யெகோவா ஈரே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவீன காலத்தில் இந்த காரியங்கள் எவ்வாறு சம்பவிக்கும்? அண்மையில் நானும் என் மகன் பில்லியும் இந்தியாவுக்கு சென்றிருந்தோம். நான் ஒரு செய்தித்தாளை கையில் எடுத்தேன். நான் கப்பலை விட்டு இறங்கின போது அங்கு ஆயிரக்கணக்கானோர் மாலைகளோடு கூட்டமாய் நின்று கொண்டிருந்தனர். நாங்கள் தாஜ் உணவக விடுதிக்கு சென்றோம். அங்கு ஆங்கில செய்தித்தாள் ஒன்றை வைத்திருந்தனர். அதில் ஒரு பெரிய செய்தி அச்சடிக்கப்பட்டிருந்ததை நான் கண்டேன். அது பூமி எதிர்ச்சி ஓய்ந்து விட்டது என்பதற்கு அது அடையாளமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. காரியமண்டமாக இருந்தது. பாருங்கள், கிட்டத்தட்ட அது உண்டாவதற்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பே நீங்கள் அதை செய்தித்தாளில் வாசித்தபடியே கற்பாறைகளில் தங்கியிருந்த சிறு பறவைகள் அனைத்தும் அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் உள்ளது போல் இந்தியாவில் அவர்களுக்கு சுவர்கள் கிடையாது. அவர்கள் கற்பாறைகளை பொறுக்கி அவைகளை கொண்டு சுவர்களை அமைத்துக் கொள்கின்றனர். சிறு பறவைகள் இந்த கற்பாறைகளில் தங்களுடைய கூடுகளை கட்டி வாழ்கின்றன. அவர்கள் கட்டியுள்ள உயரமான கோபுரங்களில் அவை தங்களுடைய கூடுகளை கட்டி வாழ்கின்றன. பூமி அதிர்ச்சி உண்டாவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இந்த சிறு பறவைகள் அந்த கற்சுவர்களில் இருந்து பறந்து சென்று விட்டன. மாலை நேரத்தில் இல்லை, நடுப்பகலில் வெப்பம் அதிகமாகும் போது தங்களை வெயிலில் இருந்து காத்துக்கொள்ள ஆடு மாடுகள் இந்த சுவர்களின் கோபுர நிழலில் வந்திருப்பது வழக்கம். ஆனால் 2 நாட்களாக ஆடு மாடுகள் சுவர்கள் அண்டை வரவே இல்லை. அவை வயலின் நடுவில் நின்று சௌகரியத்திற்காக ஒன்றன் மேல் ஒன்று சாய்ந்து கொண்டிருந்தன. பிறகு பூமி எதிர்ச்சி உண்டாகி அந்த சுவர்களை கீழே அசைத்து தள்ளிவிட்டது. அதன் பின்னர் பூமி எதிர்ச்சி ஓய்ந்தவுடன் பறவைகள் திரும்பி வந்தன. ஆடு மாடுகள் வயலிலிருந்து திரும்பி வர துவங்கின. அது என்னவா இருந்தது? ஆடுகளையும் மாடுகளையும் பறவைகளையும் பழைக்குள் அடைத்த தேவன் என்றும் மாறாதவராக இருந்து தமது மிருகங்களை ஆபத்திலிருந்து தப்பு வெளியே அடைக்கக்கூடிய அதே தேவனாக இருக்கிறார் என்பதையே அது காண்பித்தது. அவர் உள்ளுணர்வின் மூலம் ஒரு மிருகத்தை வழிநடத்த முடியுமானால் தேவனுடைய சபையானது மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஸ்தாபன சபை உபதேசங்கள் என்னும் சுவர்களில் இருந்து எவ்வளவு அதிகம் அகதி செல்ல வேண்டியதாக உள்ளது. என் நாட்களில் ஒன்றில் பாபிலோன் விடப்போகின்றது. யெகோவாகிரே தமக்காக உங்களுக்கு ஒரு இணைப்பாரும் இடத்தை அருளியிருக்கிறார். உலகம் என்னும் கோபுரத்தில் இருந்து பறந்து செல்லுங்கள். ஹாலிவுட்டின் வசீகரிக்கும் அழகிலிருந்து பறந்து செல்லுங்கள். சபைகள் அதை பரிகாசம் செய்ய முயற்சித்துக் கொண்டு பளபளக்கின்றன. சுவிசேஷம் பளபளப்பதில்லை. ஹாலிவுட் பளபளக்கிறது, சுவிசேஷம் கொழுந்து விட்டிருக்கிறது. ஆனால் ஹாலிவுட்டோ வசீகரிக்கும் அழகினால் பளபளக்கிறது, பெரிய சபை கல்வியினால் பளபளக்கிறது. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சபையோ தாழ்மை, இனிமை, பரிசுத்தாவி ஆகியவற்றினால் கொழுந்து விட்டெறிகிறது. பளபளத்தல், கொழுந்து விட்டெறிதல், இவை இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவர் இப்பொழுது இங்கிருக்கிறார். யெகோவாகிரே தமக்காக அருளியிருக்கிறார். தேவன் இந்த கல்லறையினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ஸ்தாபனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெருக்களில் இருந்தும் தேசி மடத்தில் இருந்து வேசிகளை கொண்டு வர முடியும். அவர் விரும்புகிற எந்த காரியத்துக்கும் அவரால் உண்டு பண்ண முடியும். ஆனால் தேவன் ஒரு செய்தியை அளித்திருப்பாரானால் அதை ஏற்றுக்கொள்ள யாராகிலும் எங்காகிலும் இருப்பார்கள். யெகோவாயீரே, தேவன் தமக்காக ஒரு செய்தி அருள்வார். தேவன் தமக்காக ஒரு செய்தியாளனை அருள்வார். தேவன் தமக்காக தமது சொந்தபடியில் சபைக்கு அடையாளங்களை அருள்வார். அதில் சேருவதல்ல, உங்கள் பெயர்களை புத்தகத்தில் பதிவு செய்து கொள்வதல்ல. இன்றைக்கு தீர்மானங்கள் செய்யப்படுவதை குறித்து நாம் அதிகம் கேள்விப்படுகிறோம். அநேக தீர்மானங்கள், கற்பாறைகளை வெட்டி அவைகளை தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளாக உருவாக்க உங்களுக்கு கல் சச்சர் இல்லாமல் போனால் கற்பாறைகளை குவியலாக குவிப்பதனால் என்ன பயன்? சிறங்களை தேவனுடைய இருபுறம் கற்குள்ள பட்டயத்தினால் வெட்டி அவர்களை உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக உருவாக்க ஒருவர் இல்லாமல் அவர்களை ஆயிரக்கணக்கில் பெரிய ஸ்தாபனங்களில் குவிப்பதனால் என்ன பயன்? அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே அவர்களை விட்டு விடுவது நலம். ஆமென். தேவன் மெத்தடிஸ்ட் அல்ல, பாப்டிஸ்டை கத்தோலிக்கரை போன்ற அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய புத்தரை உருவாக்குவதற்கென தமக்காக ஒரு கத்தி அருளியிருக்கிறார். ஆமேன். யெகோவாயீரே, கர்த்தர் தமக்காக பார்த்துக் கொள்வார். அவர் அப்படி செய்திருக்கிறாரே, அவரை விசுவாசித்து வாழுங்கள். நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Be merciful now unto us, and give unto us.
கிருபையுள்ள தேவனே, என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனே, எங்கள் மேல் இப்பொழுது இரக்கம் பாராட்டி உமது கிருபையை எங்களுக்கு அருளும். பிதாவே, நீர் எங்களுக்காக செய்யும் எந்த காரியத்திற்கும் நாங்கள் அபாத்தராயிருக்கிறோம். ஆனால் நாங்கள் தகுதியுள்ளவர்கள் என்று அறிக்கை செய்யவில்லை. நாங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்புக்கு செவி கொடுக்க மாத்திரம் செய்கிறோம். பிதாவே, கர்த்தராகிய இயேசு தமது ஆலயத்திற்கு வரவிருக்கும் மகத்தான வருகையின் போது நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இசைவாக பொருத்தப்பட்டிருக்க எங்களை இன்றிரவு அதற்கேற்ற கற்களாக வெட்டி உருவாக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இதை அருளும். பாவிகளாகி எங்களுடைய குறைகளை மன்னியும். உமது வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பியும். ஓ பிதாவாகிய தேவனே, எங்களுக்கு போதியும். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோமாக. அது வார்த்தைக்கு முரணாய் இருக்குமானால் அது தவறான போதகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியே எங்கள் போதகராயிருக்கிறார். அவரே வார்த்தையை எழுதியவர். அவர் வார்த்தையை தவிர வேறொன்றையும் போதிக்க மாட்டார். அதை அவர் இன்றிரவு எங்களுக்கு எங்கள் இதயத்தில் வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இதை அருளும். இப்பொழுது நமது தலையில் வணங்கியிருப்பதோடு நம்முடைய கண்களும் மூடியிருக்கட்டும். தேவனுடைய கிருபை எங்கள் மேல் தங்கியிருப்பதாக என்பதே என் தாழ்மையும் உத்தமம் உள்ள விண்ணப்பமாய் உள்ளது. இப்பொழுது விசுவாசியுங்கள், சந்தேகப்படாதீர்கள். இந்த கட்டிடத்தில் யாராயிலும் ஆண்களும் பெண்களும் அவரை அறியாமல் அவர் அருளியுள்ள பலியாகிய கர்த்தராகிய இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் இக்கட்டிடத்தில் இருக்கிறார்கள் என்று நான் அறிவேன். அவரை அறியாமல் இருக்கிறீர்களா? அவரை அறிந்துள்ளதாக உங்கள் அறிவுத்திறனை கொண்டு எண்ணக்கூடும். ஆனால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் வரை தேவனை காண முடியாது. நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறதில்லை என்பதை பார்த்தல் பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறீர்கள். பார்த்தல் என்றால் புரிந்து கொள்ளுதல் என்பதாகும். நீங்கள் நேராக அதை கண்டு என்னால் அதை காண முடியவில்லையே என்கிறீர்கள். அதாவது நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்னும் அர்த்தத்தில் நீங்கள் கூறுகின்றீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்கும் வரை நாங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் அந்த அனுபவத்தை ஒருபோதும் பெற்றிருந்திருக்கவில்லையா? இப்பொழுது உங்கள் தலைகள் வணங்கி கண்கள் மூடியிருப்பதோடு உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தி சகோதரன் பிரணாமே, இன்றிரவு ஜபத்தில் நினைவு கூறுங்கள். எங்களுடைய கடைசி செய்தியை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாட்கள் வேகமாக கடந்து செல்கின்றன. வேதத்தில் நீர் கூறியுள்ளது உண்மை என்று நான் காண்கிறேன். ஏனென்றால் நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன். நாங்கள் வரவேண்டிய நேரம் இப்பொழுதே என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் கிறிஸ்துவுக்காக இப்பொழுது என் உறுதியை தெரிவிக்கிறேன் என்று கூறுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 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 தேவன் உங்களை உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நல்லது. மாடியின் முன்பக்கத்தில் கரங்கள், உங்கள் கைகளை உயர்த்தி யோசுவா கூறின வண்ணமாக நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கூறுங்கள். சரி, வேறு யாராகிலும் உண்டா? நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கரத்தை நான் காண்கிறேன். மேலே உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை காண்கிறார். மேல் மாடியின் முன்பாகத்தில் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஐயா, இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்துள்ள மகத்தான காரியமாகும். மேல் மாடியில் உள்ள உட்பாதையின் நடுவில் உள்ள யாராயிலும் உங்களுடைய கரத்தை அங்கே உயர்த்தலாம். அங்கு உயர்த்தப்பட்ட கரம் ஒன்றையுமே நான் காணாதிருக்கலாம். அது ஒரு கால் மேல் மாடியின் உட்பாதையின் நடுவில் யாராயிலும் உள்ளீர்களா? உங்கள் கைகளை உயர்த்தி, சகோதரன் பிரணாமே, எனக்காக நான் அவரை சேவிக்க விரும்புகிறேன், நான் உத்தமமாய் கூறுகிறேன் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த சிறிய மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பாராக. மாடியின் வரதுபாகத்தில் யாராயிலும் உங்களுடைய கரத்தை அங்கே உயர்த்தி, சகோதரன் பிரணாமே, எனக்காக அது உண்மை என்று நான் அறிவேன். நான் தேவனை அறியாதவன், ஆனால் நான் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் நிச்சயமாக அவரை அறிய விரும்புகிறேன். நான் ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு கால் தான் திரும்பி வராமல் இருக்க கூடும் என்று சொல்லுங்கள். மரம் எந்த பக்கம் சாகிறதோ அந்த பக்கமே விடும் என்று வேதவசனம் உரைக்கிறது. தவறான வழியில் உள்ள திசையில் விழுந்து விடாதீர்கள். இன்றிரவு அதை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள முடியும். நித்தியம் என்ற ஒன்று உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது ஒருபோதும் தோங்கவும் இல்லை, ஒருபோதும் முடிய போவதும் இல்லை. ஆனால் நீங்கள் அதன் ஒரு பாகமாகலாம். ஒன்று, நீங்கள் அவதியுறலாம், அல்லது நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் வீடு செல்லும் வரைக்கும் நீங்கள் உயிர் வாழப் போகின்றீர்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களோ, நான் மிகவும் இளமையாக இருக்கிறேன் என்று கூறலாம். சற்று முன்பு எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. என் பகுதியில் வாழும் இளம்பெண் ஒருத்தி தவறான பாதைக்கு திரும்பி புகைப்பிடிக்க தொடங்கினாள். தேவனை குறித்து அவளுக்கு கூறப்பட்டிருந்தது, ஆனால் அவளோ செவி கொடுக்க மனதில்லாதிருந்தாள். அவளுக்கு 16 வயது, அவள் தன்னுடைய இல்லை 18 வயது, மேல்நிலை பள்ளி படிப்பை மாத்திரமே முடித்தவள். அவளுக்கு கூறப்பட்டபடி அவள் சரியானதை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் தவறான கூட்டத்துடன் செல்ல துவங்கினால் மின்னல் தாக்கி அவளை உடனடியாக கொன்று போட்டது. அண்மையில் ஸ்ரீபோர்ட்டில் உள்ள ஒரு கருப்பு நிறமுள்ள ஒரு மனிதன் எழுந்து நின்று தேவன் என்ற ஒன்று கிடையாது என்று கூறினான். அப்படி தேவதர்சனம் உரைத்து இவர்கள் உள்ளும் பரிசுத்தர் கூட்டமே என்று வேறொன்றும் அல்ல என்றான். அவனை மின்னல் தாக்கி கொண்டு போட்டது. அவனுடைய உடலை கல்லறைக்கு கொண்டு சென்றனர். அவர்களது மனிதனை சவடக்கம் செய்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு சிறு மேகம் தோன்றி மின்னல் சவப்பட்டியை தாக்கி அதில் உள்ள அவனுடைய உடலை சவப்பட்டியை விட்டு வெளியே வீசி எறிந்து விட்டது. யெகோவா தேவன் கோபம் கொள்கிறார். அவர் நல்ல தேவன் என்று நான் அறிவேன். ஆனால் அவர் நியாய தீர்ப்பின் தேவனாயும் கூட இருக்கிறார். அவர் இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும். நீங்கள் தேவனற்றவர்களாக இருந்தால் உங்கள் கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாமே, நீங்கள் ஜெபம் செய்யும் போது என நினைவு கூறுங்கள் என்று சொல்லுங்கள். பெண்மணியே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. மகனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. அப்படித்தான். முன்னே வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. அப்படித்தான். வாலிபனே, பின்னால் உள்ள உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கும் போது நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனை கேளுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, இவர்களை இப்பொழுது நீர் கண்டீர். உம்மை அவர்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி 20 அல்லது 30 கரங்கள் உயர்த்தப்பட்டன என்பதை நீர் அறிவீர். தேவனே, இப்பொழுது இதை அறிவீராக. இந்த வார்த்தையை இவர்களுக்கு நான் அளித்தேன். நீரே என் வசனத்தை கேட்கிறவனுக்கு என்றேன். கர்த்தாவே, என்னால் இயன்ற மட்டும் அந்த வார்த்தையை அவர்களுக்கு அளித்தேன். என் வசனத்தை கேட்டு என அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரத்திற்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அதை யோசித்து பார்க்கும் போது அது என்னே ஒரு அற்புதமான காரியம். அந்த கரங்களுக்கு பின்னால் உள்ள உத்தமமான இருதயங்கள் அதை உண்மையாகவே செய்திருந்தால் ஏதோ ஒன்று நிச்சயமாக சம்பவித்து விட்டது. இப்பொழுது நீ மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன் என்று கூறினேன். கர்த்தாவே, நீர் இங்கு இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அதை நீர் அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு செவிகொடும் கர்த்தாவே. நாங்கள் உமது ஊழியக்காரர்கள், இயேசுவின் நாமத்தில். சரி, உங்கள் தலையை உயர்த்துங்கள். அவர் யெகோவா ஈரே என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? லோத்தின் நாட்களில் இருந்தது போன்ற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நோவாவின் நாட்களிலா? கடைசி செய்தி ஞாபகத்தில் உள்ளதா? இங்கு முதன்முறையாக வந்திருப்பவர் யாராகிலும் உண்டா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அநேகர் சகோதரன் பார்டர்ஸ் உங்களுக்கு விளக்கியிருக்கிறார் என்று நான் யூகிக்கிறேன். என்ன நடக்கிறது என்று கூட்டத்தை குறித்து முன்னதாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நீங்கள் அதை முன்பு கண்டிராமல் அதை குறித்து கேட்டிருந்தால் மற்றும் சரி, இப்பொழுது நான் இங்குள்ள ஜனங்களுக்கு ஒரு அந்நியனாயிருக்கிறேன். உங்களில் சிலர் தொல்லையோடு இருக்கலாம். நீங்கள் தேவனிடம் ஜெபத்தை எடுத்து, தேவனே, என் மேல் இரக்கமாயிரும், நான் வியாதியாயிருக்கிறேன், சகோதரன் பிரணாமுக்கு என்னை தெரியாது, ஆனால் நீர் எங்கள் பலவீனங்களை குறித்து தொடரப்படக்கூடிய பிரதான ஆசாரியர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அவர் நேற்று மின்னு மாறாதவராயிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? அவர் அதே பிரதான ஆசாரியராக இருப்பாரால் நீங்கள் அவரை தொடும்போது அவர் எப்படி நடந்து கொள்வார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தொட்டபோது அவர் அந்த விதமாகவே நடந்து கொண்டார். அவர் திரும்பி பார்த்து அவளுக்கு பெரும்பாடு உள்ளதென்றும் அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்றும் கூறினார். அது சரியா? இன்றிரவும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் அங்கிருந்தது போலவே அதே விதமாக இருக்கிறார் என்று அவரை நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் நலவாயிருக்குமே. அந்த விதமாக நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் இந்த பக்கம் என்னை நோக்கி பாருங்கள். அலங்கார வாசலண்டையில் பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பார் என்று கூறினது போலவே ஆகும். அது அவர்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதாயிருக்கவில்லை, ஆனால் அவர்கள் என்ன கூறிக்கொண்டிருந்தனர் என்பதையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதே ஆகும். நாம் இங்கு எங்காகிலும் இருந்து தொடங்குவோமாக. இந்த பக்கமாக நோக்கி பார்த்து உங்கள் முழு இதயத்தோடும் விசுவாசியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். உமது வஸ்திரத்தை தொட நான் விரும்புகிறேன். நீர் சகோதரன் பிரணாமிடம் பேசி எனக்குள்ள தொல்லை என்னவென்று அவர் அறிந்து கொள்ளும்படி செய்யும். அப்படி நீர் செய்வீரானால் உம்மை நான் விசுவாசிப்பேன் என்று கூறுங்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களா? இப்பொழுது இங்கே ஒரு தைரியமான காரியம் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய நான் துணிச்சல் கொள்வேனா? அப்படிப்பட்ட ஒரு சவால் விடுவதற்கு என்னிடம் ஏதோ தவறு இருக்க வேண்டும். இந்த சவாலை நான் ஒரே நேரத்தில் 500,000 பேர் முன்னிலையில் விடுத்திருக்கிறேன். அவர்களுடைய மொழியும் கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என்னை கைவிட்டதே இல்லை. ஏன்? அவர் அதை வாக்குத்தம் செய்துள்ளாரே. இது கடைசி நாட்களாய் உள்ளது. அவர் அதை வாக்களித்துள்ளார், எனவே அது இங்குள்ளது. நண்பர்களே, உங்களை புண்படுத்த உங்களுக்கு அநேக காரியங்கள் உண்டாயிருந்தன என்று நான் அறிவேன். நீங்கள் நிறைய மாம்ச பிரகாரமான போலிகளை பெற்றுள்ளீர்கள். ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களிடம் கூறட்டும், என் நன்மைக்காக அல்ல, ஆனால் உங்கள் நன்மைக்காகவே ஆகும். அவர்கள் எக்காலத்தும் அதை பெற்றிருந்தனர். தேவன் ஒரே நேரத்தில் இரண்டு பேர்களை உலகில் ஒருபோதும் வைத்ததே கிடையாது, ஒருபோதும் வைத்ததே இல்லை. ஆனால் இதை ஞாபகம் கொள்ளுங்கள், நிறைய போலிகள் உள்ளன, ஆனால் ஒரு உண்மையான தேவன் இருக்கிறார். ஒரு உண்மையான பரிசுத்தாய் உண்டு. ஒரு உண்மையான தேவனுடைய செய்தி உண்டு. அது இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து பரிசுத்தாவி என்னும் நபராக திரும்பவும் வந்து இவ்வுலகில் அவர் இருந்தபோது செய்த அதே கிரியைகளை இப்பொழுது சபையில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதேயாகும். இப்பொழுது தேவனுடைய வார்த்தை இதை உரைக்கவில்லையா? அது எபிரேயரில் உள்ளது. அது 4 கூறப்பட்டுள்ளது. வேதம் தேவனுடைய வார்த்தையானது இருபுறம் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் அது வருவதையும் போவதையும் வெட்டி கொண்டிருக்கிறது, ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று உரைத்துள்ளது. அது சரியா? ஆகையால் தான் இயேசு கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு முன்னால் நின்று அவர்களிடம் கூற முடிந்தது. அந்த பரிசேயர் அவரை பெயர் சபோல் என்று அழைத்தனர். இயேசு திரும்பி பார்த்தார். அவர்கள் அதை உரத்த சத்தமாய் கூறவில்லை, ஆனால் அவர் அதை அவரிடம் கூறினார். அந்த காரணத்தினால் தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம் அவளுடைய நிலைமையை குறித்து அவரால் கூற முடிந்தது. சமாரிய ஸ்திரீயிடம் அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்றும் அவள் என்ன செய்திருந்தாள் என்றும் அப்பொழுது அவர் கூறினார். ஏன்? அது மேசியாவின் அடையாளமாகும். இப்பொழுது நீங்கள் மேசியா திரும்பவும் வந்து தமது ஜனங்களின் மத்தியில் பிரசன்னமாக இருப்பதை காண்கிறீர்கள். அது பரிசுத்தாவி சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருத்தலாகும். உங்கள் தரையை நீங்கள் திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வாலிபஸ்திரி நிமிர்ந்தவாறு அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை காண்கிறீர்களா? அந்த ஒளி அவள் மேல் உள்ளதை காண்கிறீர்களா? அவள் உயர் ரத்த அழுத்தத்தால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். அது உண்மை. அவள் ஊதா நிறம் உள்ள உடை உடுத்திருக்கிறாள், மூக்கு கண்ணாடி அணிந்திருக்கிறாள். கடந்த 1-2 வினாடிகளாக அவள் தன்னை சுற்றிலும் ஒரு விசித்திரமான உணர்வு உள்ளதை உணர்ந்திருக்கிறாள். அது உண்மை. இப்பொழுது உன்னை மிக மோசமாக தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிற உயர் ரத்த அழுத்தம் உன்னை விட்டு போய்விட்டது. நீ அதை ஏற்றுக்கொள்கிறாயா? நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய கரத்தை உயர்த்து. அவள் எதை தொட்டாள்? பிரதான ஆசாரியரை. இப்பொழுது நீங்கள் சென்று அந்த ஸ்திரீயை கேட்டு பாருங்கள். அவளை என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. அந்த ஸ்திரீயை குறித்து ஒன்றுமே எனக்கு தெரியாது, ஆனால் அது உண்மை. அந்த ஒளி இந்த கூட்டத்தினரிடையே நகர்ந்து சென்று கொண்டிருந்த போது நான் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன். அது நேராக அவள் மேல் சென்று தங்கி திரும்பி வந்தது. அது ஒரு கொழுந்து விட்டு எரியும் ஒளி. நீ விசுவாசிக்கிறாயா? மூட்டுபீக்கம், சிறுநீர் பைத்தொல்லை, சிக்கல்கள், நரம்பு தளர்ச்சி, பலவீனம், அது உண்மை. நீ இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. நீ வெஸ்ட் பாயிண்ட் என்று அழைக்கப்படும் இடத்திலிருந்து வருகிறாய். அது உண்மை. நீ யார் என்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? குமாரி ஹாட்விக். அது உண்மை. அது உண்மையானால் எழுந்துள்ள அது உன்னை விட்டு போய்விட்டது. இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஜனங்கள் உன்னை பார்க்க பின்னால் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி இங்கே அமர்ந்திருக்கிறார். பாருங்கள், அந்த ஒளி இன்னும் அவள் மேல் தங்கியுள்ளது. நீங்கள் அதை காணவில்லையா? இதோ அது உள்ளது. கவனியுங்கள், அங்கு உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருக்கும் மனிதனோடு அது உள்ளது. மூட்டுவீக்கம். அவர் தன் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறார். ஐயா, தேவன் உங்களையும் கூட சுகமாக்குவார். நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர், ஆனால் தேவனுக்கு அல்ல. அங்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஸ்திரீ தலைவலியால் அவதிப்படுகிறார். தேவனே, அவள் அதை இழந்து போக வேண்டாம். ஓ தேவனே, தயவு காட்டும். குமாரி மார்டன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவர் தலைவலியிலிருந்து உன்னை சுகமாக்கினார். பாருங்கள், அவரிடமிருந்து அந்த ஒளி கடந்து போக அவர் விடவில்லை. நான் உன்னை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நேற்றிரவு இக்கட்டடத்தில் உள்ள ஒருவரிடம் அவர்களுடைய தலைவலியை குறித்து நான் கூறின போது உனக்கு ஒரு வினோதமான உணர்வு உண்டாயிருந்தது. அது ஒரு கால் நீயா இருக்குமோ அல்லது இல்லையோ என்று நீ யோசித்துக் கொண்டிருந்தாய். அது சரியா? உன் கரத்தை உயர்த்து. நான் மனோதத்துவத்தினால் உன் மனதில் உள்ளவைகளை படித்துக் கொண்டிருக்கவில்லை. நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். அது உண்மை. அது இன்று நீயாயிருக்க வேண்டும் என்று அவர் உறுதி கொள்ள விரும்பினார். அந்த ஒளி உன்னை விட்டு இப்பொழுது சென்றுவிடும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. கட்டம் போட்ட உடை உடுத்தி இங்கு உட்கார்ந்து கொண்டுள்ள அந்த ஸ்திரீயை பாருங்கள். பெண்மணியே, உன்னிடம் செபாட்டை உள்ளதா? உன்னுடையதை பார். அந்த பிளவு உன்னை விட்டு நீங்கும் என்றும் நீ சுகமடைவாய் என்றும் நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? அதுதான் உன்னோடு உள்ள கோளாறு என்றால் உன் கரத்தை உயர்த்து. சரி, உன் முழு இதயத்தோடு விசுவாசித்து சுகமடைவாயாக. எனக்கு என்ன உள்ளது என்று பார்த்தாயா? அவளுக்கு பின்னால் உள்ள அந்த பெண்மணி தன்னுடைய கரத்தை உயர்த்தினாள். ஒரு சிறிய இல்லை, அங்கே இரண்டாம் வரிசையில் உள்ளவர்கள் பச்சையாக காணப்படுகிற உடை உடுத்தியிருப்பவள் இருதய கோளாறினால் அவதிச்சுக் கொண்டிருக்கிறார். ஆம், தேவனுடை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அது அருமையானது, அழகானது. நீ அதை விசுவாசித்தால் அவருடைய சுகமாக்குவார். ஒரு பெண்மணி உனக்கு இரண்டாவதாக அமர்ந்திருப்பவள், அங்குள்ள திருமதி டில்மன் உன் வயிற்று கோளாறை தேவன் சுகமாக்குவார் என்று நீ விசுவாசிப்பாயாரால் நலமாயிருக்கும். திருமதி டில்மன், விசுவாசி, அப்பொழுது உன் வயிறு சுகமடையும். அது நரம்புடன் சம்பந்தப்பட்ட வயிற்று கோளாறு. அது நீண்ட நாட்களாக உனக்கு இருந்து வருகிறது. முக்கியமாக ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு உனக்கு நின்றது முதற் கொண்டே அது உனக்கு இருந்து வருகிறது. உன்னை அதிகமாய் தொலைப்படுத்த அநேக காரியங்கள் உனக்கு இருந்தன, ஆனால் அவை எல்லாம் இப்பொழுது முடிந்துவிட்டன. இந்த காரியங்கள் யாவும் உண்மையானால் ஜனங்கள் காணும்படியாக உன் கையை அவர்களுக்கு அசைத்து காட்டு. நான் உனக்கு ஒரு அந்நியனானால் உன் கரத்தை தொடர்ந்து ஆட்டிக்கொண்டே இரு. இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது என்ன? யெகோவாயே, தேவன் தமக்காக ஒரு பலியை அருளுவார். இப்பொழுது கூட்டத்தில் உள்ள அனைவரும் எனக்கு மங்களாக காணப்படுகின்றனர். யெகோவாயே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பலியை அருளியிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இங்கு உங்களுடைய கரத்தை உயர்த்தின நீங்கள் இங்கு வந்த ஒரு நிமிடம் நில்லுங்கள். நீங்கள் அப்படி செய்வீர்களா? யெகோவா ஈரே ஒரு பலியை அருளியிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள் என்று நீங்கள் உங்களுடைய கரத்தை அறிகுறியாக உயர்த்தினீர்கள். இங்கு நடந்ததை நீங்கள் கண்டு அதை அறிந்திருக்கிறீர்கள். கூடாத காரியம், அது முக்கியமான ஒன்று. அந்த ஜனங்களை பாருங்கள், எத்தனை பேர் பெயர் சொல்லி அடைக்கப்பட்டனர் இப்பொழுது எனக்கு தெரியவில்லை. அவ்வாறு அடைக்கப்பட்டவர்கள் ஒரு கால் 7, 8 அல்லது 10 பேராயிருக்கலாம். அது தொடர்ந்து கொண்டே இருக்க முடியும். ஆனால் எனக்கு பலமுள்ள போதே நீங்கள் வந்து கிறிஸ்துவை உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் வருகிறேன் கர்த்தாவே, இப்பொழுது உம்மை வருகிறேன் என்று நான் பாடும் போது இப்பொழுது நீங்கள் எழுந்து வருவீர்களா? சற்று முன்பு உங்களுடைய கரத்தை உயர்த்தின நீங்கள் இப்பொழுது எழுந்து இங்கு வருவீர்களா? நீங்கள் இங்கே பீடத்தை சுற்றி நின்று நீங்கள் கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படவில்லை என்பதை காண்பியுங்கள். நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது வந்து நீங்கள் உண்மையாகவே அதை செய்தீர்கள் என்பதை ஜனங்களுக்கு நிரூபியுங்கள். நீங்கள் தேவனால் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்றும் நீங்கள் அவரை உங்கள் ரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் காண்பியுங்கள். நாம் எழுந்து நின்று பாடும்போது இப்பொழுது முன்னே வாருங்கள். நான் வந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே, இப்பொழுது உம்மண்டை வருகிறேன். என்னை கழுவி இரத்தத்தில் சுத்திகரியும். கல்வாரியில் பாய்ந்த அந்த இரத்தத்திலே இப்பொழுது வாருங்கள், இங்கே வந்து நில்லுங்கள். நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கப் போகின்றோம். நீங்கள் இடம்பெற்று செல்லும் போது இதை காட்டிலும் அவருக்கு அருகாமையில் இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது உம்மண்டை வருகிறேன், என்னை கழுவி என்னை சுத்திகரித்து அருளுமே. மாடியின் முன்பக்கத்தில் இருந்து கீழே இறங்கி வாருங்கள். சரி, கீழே இறங்கி வந்து இருங்கள். இப்பொழுது அவர் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவரோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆனால் நீங்கள் என்னை குறித்து வெட்கப்பட்டால் நானும் உங்களை குறித்து வெட்கப்படுவேன் என்று கூறினார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் முடிய உள்ள வேதாகமத்தை நினைவு கூறுங்கள். வாலிபரே, அயோதிபரே, இப்பொழுது வாருங்கள். நீங்கள் வருவீர்களா? சபையகத்தினரானாலும் அல்லது இல்லாவிட்டாலும் இப்பொழுது வாருங்கள். நீங்கள் வருவீர்களா? கிறிஸ்துவின் சமூகத்தில் நீங்கள் உள்ள போதே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் வந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே, இப்பொழுது உம்மை வருகிறேன். என்னை கழுவி இரத்தத்தில் சுத்திகரியும். கல்வாரியிலிருந்து பாய்ந்த அந்த இரத்தத்தால் அப்படியே தொடர்ந்து பாடுவோம். கவனியுங்கள், நான் அவருடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதை நான் இதற்கு முன்பு அறிக்கை செய்திருக்கவில்லை. நான் உங்களை புரிந்து கொள்ளும்படி செய்யவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து புரிந்து கொள்ளுகிற ஜனங்களோடு நான் நிற்கிறேன் என்றே நான் நம்புகிறேன். கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இங்கு உள்ளனர். இங்கு இருக்க வேண்டும். நீங்கள் வரமாட்டீர்களா? நான் உங்களை கேட்கட்டும். நீங்கள் எப்படி பற்றிக் கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் ஒருபோதும் வேறொரு அடையாளத்தை பெற மாட்டீர்கள். அதுதான் இது. கர்த்தர் உரைக்கிறதாவது அது உண்மையாயிராமற் போனால் தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படிப்பட்ட ஒரு வாக்குமூலத்தை அளிப்பாரா? கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலுக்கு முன்னதாக நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய அடையாளத்தையும் கடைசி அடையாளத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். வாருங்கள், இந்த காரியங்களை நான் கூறிக்கொண்டிருப்பதற்கான காரணம், இதை நான் வேற எந்த கூட்டத்திலும் கூறினதே இல்லை. இங்கு ஏதோ ஒன்று நிகழ்வதற்கு தருணம் உள்ளது என்று நான் உணர்கிறேன். அதனால் தான் நான் இப்படியெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சென்று ஒரு விதமான கொள்கையை உண்டாக்கிக் கொண்டு சகோதரன் பிரணாம் தேவன் என்றோ அல்லது அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றையோ கூற வேண்டாம். நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வாருங்கள், வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் தூண்டட்டும், வாருங்கள். நீங்கள் என்னநிலையில் இருக்கின்றீர்கள் என்று அறிந்திராதவர்கள், அதை குறித்து நிச்சயமில்லாதவர்கள், அறிவாளியாக மாத்திரம் அல்லது ஒரு விதமாக உணர்ச்சி வசப்பட்டுள்ளவர்கள், நீங்கள் அழுதிருக்கிறீர்கள், நீங்கள் கதறி அழுதிருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் ஒரு விதமாக ஒரு உணர்ச்சி வசப்படுத்தலை உடையவர்களாக இருந்தீர்கள், அதன் பேரில் அங்கு சென்றடைய நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் இழக்கப்பட்டு பரிதவிக்கப்படத்தக்கதாக இழக்கப்பட்டு அதை அறியாதிருப்பீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறதை நினைவில் கொள்ளுங்கள். நண்பரே, வேறொரு தருணத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம். நான் விதையை மாத்திரமே விதைத்துக் கொண்டிருக்கிறேன், வலையை இழுக்கிறேன், விடையை செய்கிறவர் தேவனே, எனக்கு தெரியாது. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அவர் என்னிடம் சொல்ல மாட்டாரா என்று பார்ப்போம். நீங்கள் அதை கேட்டீர்கள். இப்பொழுது உம்மண்டை வருகிறேன். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். என்னை கழுவி என்னை சுத்தமாக்கி அருளும் சபை அங்கத்தினே, எனக்கு சபையை சேர்ந்துள்ள அனுபவம் மாத்திரம் இருந்து இங்கு நின்று கொண்டிருந்தால் நான் முடிந்தளவு துரிதமாக இங்கு வந்து என்னுடைய வழியை தெரியப்படுத்துவேன். ஞாபகம் கொள்ளுங்கள், நாம் முடிவிலே இருக்கிறோம் என்று ஆவியானவர் சாட்சி பகர்கின்றார். விஞ்ஞானமும் நள்ளிரவுக்கு 3 நிமிடங்கள் உள்ளன என்று கூறிவிட்டது. செய்தியும் ஏதாகவும் இதோ அது இங்குள்ளது, இதுவே கடைசி காரியம் என்கின்றனர். எழுப்புதல் முடிவடைந்து கொண்டிருக்கிறது, கதவு அடைபட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வெளியே இருந்து தட்டிக் கொண்டிருப்பீர்கள், உங்களால் உள்ளே வர முடியாது. வாருங்கள். வாலிப பெண்ணே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நீ அதை கண்டாயா? நான் வந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே, இப்பொழுதே வருகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அது உண்மை. ஐயா, அந்த விதமாகவே மாடியின் முன்பாகத்தில் இருந்து கீழே இறங்கி வாருங்கள். வரிசை வரிசையாக வருகின்றன. இங்கு வார்த்தை உள்ளது, இங்கு அத்தாட்சி உள்ளது, அங்கு ஆவி உள்ளது, அங்கு சாட்சி உள்ளது. நாம் இங்கே முடிவு வாரத்தில் இருக்கிறோம் என்பதை காண்பிக்க இங்கு ஜனங்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். நான் வந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே, இப்பொழுது உம்மண்டை வருகிறேன். என்னை கழுவி ரத்தத்தில் என்னை சுத்தமாக்கி அருளும். கல்வாரியில் பாய்ந்த அந்த ரத்தத்தால் நான் வந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே, காத்திருக்கிறேன். அவர் அழைக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறினார். ஒரு கால உங்களுடைய மனதில் ஒரு சந்தேகம் இருந்திருந்தால் நண்பர்களே, நீங்கள் நிச்சயமுடையவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் பரிபூர்ணம் உள்ளது. கல்வாரியிலிருந்து கர்த்தாவே இப்பொழுது வருகிறேன். சிலரே 50-75 ஜனங்கள் ஒன்று கூடியுள்ளனர். இப்பொழுது வாருங்கள், மற்றவர்கள் வரட்டும். இப்பொழுது இன்னும் சிறிது நேரம் தாமதிக்கிறேன். ஏனெனில் நாளை தெய்வீக சுமளிக்கும் ஆராதனை இருக்கப் போகிறது. சற்று முன்பு பரிசுத்தாவியிடம் பேசி ஜெப வரிசையை அடைக்காதே, வீடு அடைப்பு கூடி என்றார். அவருக்கு நான் கீழ்ப்படிந்து அவரிடக்கு சொல்லுபடியே செய்கிறேன். அதை காட்டிலும் வேறு எதையும் செய்யாமல் இருப்பது மேலானது என்பதை நான் அறிவேன். இப்பொழுது உம்மண்டை வருகிறேன். என்னை கழுவி ரத்தத்தில் என்னை சுத்திகரியும். கல்வாரியில் பாய்ந்த ரத்தத்தில் நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்கியிருப்பதோடு நாம் காத்துக் கொண்டிருக்கையில், ஓ தேவனே, பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மேல் அசைவாடட்டும். பீடத்துக்கு முன்னால் வர விரும்பும் இவர்களை இப்பொழுது ஆசீர்வாதத்துக்கு இந்த ஜனங்களை வழிநடத்துவீராக. தேவனாகிய கர்த்தாவே, இதை அருள்வீராக. தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறார், நெருங்கி வாருங்கள், நெருங்கி வாருங்கள், இப்பொழுது அருகாமையில் வாருங்கள். ஒவ்வொருவரும் பாவத்தினால் ஒடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கர்த்தரிடத்தில் இரக்கம் உண்டு. இப்பொழுது வாருங்கள், சுத்திகரிக்கும் இரத்த வெள்ளத்தின் கீழ் வந்து அவர்களுடைய குற்றமுள்ள கரைகள் அனைத்தையும் போக்கிக் கொள்ளுகின்றனர். இம்மானுவேலின் இரத்த குழாய்களில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்தத்தினால் நிறைந்த ஊற்று ஒன்று உண்டு. பயபக்தியாயிருங்கள். கூட்டத்தின் மேலுள்ள சமாதானத்தை இப்பொழுது உணர்கின்றீர்களா? அது என்ன? அது மரணம். பாவிகளுக்கு மரணம். தனிப்பட்ட ஊழியக்காரர்கள் இவர்களோடு கூட இப்பொழுது சுற்றிலும் செல்லுங்கள். அது மரணம். இந்த ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றனர். வேதாகமங்கள் வெளியே எடுக்கப்பட்டு அவர்கள் விவரித்துக் கொண்டிருக்கின்றனர். பீடத்தை சுற்றிலும் மரணம் சென்று கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு பிறகு புது ஜீவன் வரும். இரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று உண்டு, எடுக்கப்பட்ட. ஓ, அதை ஒரு நாளில் கேட்க நீ எவ்வளவாக விரும்புவாய்! உன் இருதய துடிப்பு நிற்கும் அந்த நாளிலே. அந்த இரத்த வெள்ளத்தில் மூழ்கும் பாவிகள் தங்கள் பாவக்கரைகள் அனைத்தையும் போக்கிக் கொள்ளுகின்றனர். தங்கள் பாவக்கரைகள் அனைத்தையும் போக்கிக் கொள்ளுகின்றனர். வாலிபனபரே, அதுதான் இது. உன்னுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதற்காக தான் அவர் காத்துக் கொண்டிருந்தார். பாவிகள் அந்த இரத்த வெள்ளத்தில் மூழ்கி தங்களுடைய பாவக்கரைகளை போக்குகின்றனர். இப்பொழுது போதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், நாம் அடுத்த சரணத்தை பாடும்போது முன்னால் வரட்டும். மறித்துக் கொண்டிருந்த கள்ளன் அந்த ஊற்றை அவன் நாளில் கண்டு கழுவுந்தான். அங்கு நான் அவனைப் போல இழிவானவனாய் இருந்த போதிலும் என் பாவங்கள் அனைத்தையும் கழுவிக்கொள்வேனாக. போதித்துக் கொண்டிருக்கும் ஜனங்கள் அருகாமையில் வரட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிராதவர் இப்பொழுது முன்னால் வாருங்கள். இப்பொழுது ஒரு நிமிடத்தில் தேவன் என்ன செய்யப் போகிறார் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். அடுத்த சரணத்தை இப்பொழுது நான் பாடும்போது இப்பொழுது முன்னால் வாருங்கள். மறித்துக் கொண்டிருந்த கள்ளன் வார்த்தை வெளிப்பட்டது. அந்த ஊற்றை அவன் நாளில் கண்டு கழிவுந்தார். ஓ, அது அருமையானது. முன்னாள் இப்பொழுது வாருங்கள். தண்ணீர் கலக்கப்படுகையில் வாருங்கள். நான் அவனைப் போல் இடிவானவனாய் இருந்த போதிலும் என் பாவங்கள் அனைத்தையும் கழுவிக்கொள்வேனாக. என் பாவங்கள் அனைத்தையும் கழுவிக்கொள்வேனாக. என் பாவங்கள் அனைத்தையும் கழுவிக்கொள்வேனாக. ஊழியக்காரரே, அதுதான் இது. உள்ளே வாருங்கள். முன்னோக்கி வந்த நீங்கள் யாவரும் தண்ணீர் கலக்கப்படுவதற்காக காத்திருங்கள். முன்னால் வாருங்கள். அவனைப் போல் இழிவானவராய் என் பாவங்கள் அனைத்தையும் கழுவிக்கொள்வேனாக. இப்பொழுது ஜெபம் செய்ய விரும்புகிற நீங்கள் இப்பொழுது அருகில் வந்து ஆயத்தமாயிருங்கள். தேவனை அங்கீகரிக்கப் போகிறார் என்று நாம் விசுவாசிக்கப் போகின்றோம். அவர் அப்படி செய்யத்தான் வேண்டுமே. இருதயத்தின் சிந்தனைகளை பகுத்தறிய முடிந்த அதே தேவன் இயேசு ஒரு பட்டணத்தில் அதை ஒருமுறை மாத்திரம் செய்தார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஆனால் அவர் இதை பார்க்கலாம் அதிகமாக நீங்கள் செய்வீர்கள் என்று கூறினார். பாருங்கள், அவருடைய வேதவாக்கியம் சரி என்று நிரூபித்தாரே. இப்பொழுது நெருங்கி பாருங்கள். இங்கு வந்துள்ள ஜனங்களுக்காக நாம் அனைவரும் இப்பொழுதே ஜெபிப்போமாக. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்துள்ள ஒவ்வொருவரும், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இந்த கட்டிடத்தில் உள்ளீர்கள், உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் நமது கரங்களை உயர்த்தி இந்த ஜனங்களுக்காக நன்றி செலுத்துவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஜனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் உம்முடையவர்கள். அறிக்கையிடுவதற்கு இவர்கள் வந்துள்ளனர். தங்கள் சுயத்துக்கு பாவத்துக்கு மறிப்பதற்காக அவர்கள் வந்துள்ளனர். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக திரும்பிச் செல்லப் போகிறார்கள். சாத்தாரே, நீ யுத்தத்தில் தோற்றுவிட்டாயே. தேவன் யெகோவா இறைவாக இருக்கிறாரே. கர்த்தர் ஒரு பலியை அருளியிருக்கிறார், ஒரு ஜனத்தை அருளியிருக்கிறார், பீட அழைப்பை அருளியிருக்கிறார், செய்தியை அருளியிருக்கிறார், கிருபையை அருளியிருக்கிறார். சாத்தான் யுத்தத்தில் தோற்று போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவன் யுத்தத்தில் தோற்று போய்விட்டானே.